ஸ்வயம்பர் நாரத சம்பு குமார கபிலோ மனுக பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் ஐயா சகிர்வயம் ஸ்வயம்பர் நாரத சம்பு குமார கபிலோ மனுக பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் வையா சகிர்வயம். பிரம்மதேவர், நாரதர், சிவபெருமான், நான்கு குமாரர்கள், பகவான் கபிலர், தேவகூதியின் மைந்தன், சுயம்பு மனு, பிரகலாத மகராஜன், ஜனக மகராஜன், பாட்டனார் பீஸ்மர், பலிமகராஜன், சுகதேவ கோசாமி பன்னிருவரும் உண்மையான சமய கோட்பாட்டை அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்கு உரிய சேவகர்களை, பாகவத தர்மம் அல்லது பரமபுருஷனிடம் அன்பு கொண்டு அவரிடம் சரணாகதி அடைதல் எனப்படும் இந்த உன்னதமான சமய கோட்பாடு ஜட இயற்கை குணங்களால் கரைபடாதது ஆகும். இது மிக ரகசியமானதாகும். சாதாரணமான மனிதர்களால் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமானதாகும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதை ஒருவன் புரிந்து கொண்டானால் அவன் உடனே முக்தியடைந்து பரமபதத்திற்கு, பகவானின் ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தகுதி உடையவனாக மாறுகின்றான். பொருளுரை: பாகவத தர்மம் மிகவும் ரகசியமான சமய கோட்பாடாகும். சர்வ குஹ்யதமம் குஹ்யாத் குஹ்யதரம் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறப்படுகின்றது. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதன் காரணமாக மிகவும் ரகசியமான சமயத்தை உனக்கு நான் விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ, மற்ற எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு என்னிடமே சரணாகதி அடைவாயாக. இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் என்றாலும் கூட இதனால் என்ன பயன் என்று ஒருவர் கேட்கக்கூடும். இதற்கு யமராஜன் பின்வருமாறு பதிலளிக்கின்றார்: பிரம்மதேவர், சிவபெருமான், நான் குமாரர்கள் முதலியவர்கள் பரம்பரா முறையை பின்பற்றுவதன் மூலமாக இந்த சமய கோட்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். நான்கு சீட பரம்பரைகள் உள்ளன. ஒன்று பிரம்மதேவரிடமிருந்து வருகிறது, இரண்டாவது சிவபெருமானிடமிருந்து வருகின்றது, மூன்றாவது லட்சுமி தேவியிடமிருந்து வருகின்றது, நான்காவது குமாரர்களிடமிருந்து வருகின்றது. பிரம்மதேவரிடம் வரும் சீட பரம்பரை பிரம்ம சம்பிரதாயம் என்றும், சிவபெருமானிலிருந்து வரும் சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம் என்றும், லட்சுமி தேவியிடமிருந்து வரும் சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம் என்றும், குமாரர்களிருந்து வரும் சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் என்றும் அழைக்கப்படுகின்றது. மிகவும் ரகசியமான சமய முறையை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் இந்த நான்கு சம்பிரதாயங்களில் ஒன்றை சரணாகதி அடைய வேண்டும் என்று பத்ம புராணம் கூறுகின்றது. சம்பிரதாய விகினா ஏ மந்திராஸ்தே நிஷ்பலா மதா, ஒருவன் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நான்கு சீட பரம்பரைகளை பின்பற்றாவிட்டால் அவனுடைய தீட்சை அல்லது தீட்சை மந்திரம் பயனற்றதாக மாறிவிடுகின்றது. இன்று பல அபசம்பிரதாயங்கள் சமுதாயத்தில் உள்ளன. அதனால் அங்கீகரிக்கப்படாதவையும் பிரம்மதேவன், சிவபெருமான், குமாரர்கள் அல்லது லட்சுமியை போன்ற அதிகாரிகளுடன் பாரம்பரிய தொடர்பு இல்லாத பல சம்பிரதாயங்கள் இன்று முளைத்துள்ளன. இத்தகைய அபசம்பிரதாயங்கள் மக்களை தவறாக வழிநடத்தி சொல்கின்றன. இத்தகைய சம்பிரதாயங்கள் தீட்சை பெறுவது பயனற்ற காலவரையமாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏனெனில் ஒருவன் உண்மையான சமய கோட்பாட்டை புரிந்து கொள்வதற்கு இது ஒருபொழுதும் உதவாதது ஆகும். ஓமஞ்ஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சக்சுரின் மிளிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதத்துடைய இந்த ஸ்கந்தம் அஜாமிலனுடைய கதையை விளக்கக்கூடிய ஒரு பகுதி. அஜாமிலன் தன்னுடைய வாழ்க்கையுடைய தொடக்க காலத்தில் ஒரு பாரம்பரியமான பிராமண குடும்பத்தில் பிறப்பெடுத்து பகவானுடைய சாலக்ரம் விக்கிரகமான சாலக்ரம் விக்கிரகத்தை தன்னுடைய தந்தையுடைய ஆணையின்படி வழிபட்ட ஒரு சிறந்த வைஷ்ணவ பக்தன், கிருஷ்ண பக்தன், விஷ்ணு பக்தன். இருப்பினும் கூட வைஷ்ணவர்களுடைய சாதகா பக்தர்களுடைய மிக அடிப்படையான பின்பற்ற வேண்டிய நியமமான அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார, சாதுக்கள் அல்லாத அசாதுக்கள் தேவையற்ற நபர்களுடைய சங்கத்தின் தொடர்பின் காரணமாக தன்னுடைய பக்தி பாதையிலிருந்து கீழே வழிதவறிய சாதகா பக்தன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ரூப கோசுவாமிக்கும், மிக முக்கியமாக சனாதன கோசுவாமிக்கும் இன்னைக்கு அலகாபாத்ல கங்கை நதிக்கரையில் ஒரு சிறு படித்துறையை பார்க்கலாம். அதனுடைய பெயர் வந்து ரூபா காட். ரூப கோசுவாமிக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உபதேசம் வழங்கிய படித்துறை கங்கை நதிக்கரையில் அலகாபாத்தில் இருக்கு. அது மட்டுமல்ல, சனாதன கோஸ்வாமிக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வழங்கிய ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதத்தில் உள்ள உபதேசங்கள் சைதன்ய கீதா என்று அழைக்கப்படுகின்றது, கௌர கீதா என்றும் அழைக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக ரூப கோஸ்வாமிக்கும் ஸ்ரீ சைதன்ய ஸ்ரீ ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உபதேசங்கள் வழங்கக்கூடிய நேரத்தில் அப்பதான் அவர் அந்த ஸ்லோகத்தை மிக முக்கியமாக நாம் பல நேரங்களில் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காமிக்கிறார். பக்தி என்பது, சாதனா பக்தி என்பது ஒரு விதையை விதைத்து ஒரு மரத்தை விருட்சத்தை உருவாக்கி பழங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறையை போன்றதாகும். மிக பக்குவமான விவசாய முறை. பிரம்மாண்ட பிரமிரே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்திலதா பீஜா. இந்த பௌதிக உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவன்கள் இந்த மனித சரீரத்தை உலகாதியமான ஆசைகளுக்கு மட்டும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நான்குவிதமான மனித குறிக்கோள்களுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கிருஷ்ணருடைய கருணையின் மூலமாக பரோதர்மம், உன்னை இந்த பிரபஞ்சத்துடைய அடுத்த பகுதிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பக்தி பாறையை, பாகவத தர்மத்தை இந்த உலகத்தில் கூடிக்கணக்கான ஜீவன்கள்ல சில ஜீவன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது, கிட்டுகின்றது. பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவா, பாக்கியமான ஜீவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அது எப்படி கிடைக்கின்றது? குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தியில்தா பீஜா, பீஜம், பீஜம்ங்கிற வார்த்தையுடைய பேர் விதை. ஏதோ ஒரு வைஷ்ணவருடைய கருணையின் மூலமாக, இந்த நான்கு சம்பிரதாயங்களில் வந்த ஆச்சாரியர்களின் கருணையின் மூலமாக, அந்த சம்பிரதாயத்தில் வந்த பக்தர்களுடைய கருணையின் மூலமாக நம்மளுடைய இதயத்தில் அந்த பக்தியுடைய விதையானது விதைக்கப்படுகின்றது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியுடைய உபதேசங்கள் இப்படி ஆரம்பிக்கிறார். பின்பு இந்த இதயத்தில் விதைக்கப்பட்ட விதையானது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் ஆகிய நான்கு விதமான மிக முக்கியமான முறைகளில் மிக முக்கியமான முறையான சிரவணம் என்ற முறையின் மூலமாக மீண்டும் மீண்டும் கிருஷ்ண பக்தியை பற்றி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி, உபதேசங்களை பற்றி பக்தர்கள் மூலமாக கேட்பதன் மூலமாக இதயத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதையானது சிறிது சிறிதாக வந்து லதா ஒரு கொடியாக வந்து வளர்ச்சி அடைகின்றது. லதா என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய பொருள் கொடி. கொடி என்றாலே பொதுவாக பெண்களுக்கு லதாங்கிற பெயர் இருக்கும், காரணம் மென்மையானவர்கள். கொடி வலிமையானது கிடையாது, எப்பொழுதும் காற்றில் அசையக்கூடியது, எந்த நேரமும் மீண்டும் உடையக்கூடியது. இப்படி வளரக்கூடிய இந்த கொடி மீண்டும் விருட்சமாக மாறி அதுல காய்கள் உருவெடுத்து மீண்டும் சிரவணம் கீர்த்தனத்தை தொடர்ச்சியான முறையில் செய்யக்கூடிய நேரத்தில் இறுதியில கிருஷ்ண பிரேமங்கிற கனியை வந்து கொடுக்கும், மிக உயர்ந்த சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பழம். அந்த கிருஷ்ண பிரேமத்துடைய சுவையை இகாயத்ய கரையர்தாசே கர்மனா மனசாவசம் இந்த பௌதிக உலகத்திலேயே ஓரளவுக்கு நாள் அனுபவிக்க முடியும். மிக முக்கியமாக ஆன்மீக உலகத்துக்கு சென்று ஆன்மீக உலக உடலை அடைந்த பிறகு ஆன்மீக உடல்ல பகவானுடைய பக்தர்களுடைய சங்கத்தில் உன்னால் இந்த கிருஷ்ண பிரேமங்கிற சுவையை வந்து அனுபவிக்க முடியும். இதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள். ஐந்தாவது குறிக்கோள், நான்கு குறிக்கோள்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், ஐந்தாவது குறிக்கோள் பிரேம புமா அர்த்தோ மகான், இந்த பிரேமம் ஐந்தாவது குறிக்கோள். அப்ப சாதனா பக்தியில ஆரம்பித்து பக்தி பாரிய ஒரு பக்தன் உன்னுடைய இதயத்தில் ஊன்றக்கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பித்து இந்த கிருஷ்ண பிரேமங்கிற பழத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை செல்லக்கூடிய வரைக்கும் இது மிக நீண்ட முறை. இந்த நீண்ட முறையில் அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார, எந்த ஒரு சாதகா பக்தனும் பக்தர்கள் அல்லாதவர்களுடைய சங்கத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில், மிக முக்கியமாக ஸ்திரீ சங்கத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில், பெண்களுக்கு ஆண்களுடைய சங்கம், ஆண்களுக்கு பெண்களுடைய சங்கத்தை தேவையில்லாத முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் இயல்பு ஆண்பன் இனக்கவர்ச்சி ஆசையுடைய தன்மை இந்த உலகத்தில் அதை போன்றது. பும்சி ஸ்திரீ மிதுனிபாவம் ஏதம், ஆண்பன் இனக்கவர்ச்சி ஆசையுடைய தன்மை அதை போன்றது. இந்த உலகத்தில் பௌதிகமான ஆசைகளை, உலகாதியமான ஆசைகளை அந்த இனக்கவர்ச்சி ஆசை ஆண்பன் இனச்சங்கம் உருவாக்குவதன் மூலமாக அந்த ஜீவன் பக்தி பாதையிலிருந்து மீண்டும் கீழே தவறி விழுவதற்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கதையை தான் இந்த அஜாமனுடைய கதை இந்த ஆறாவது அத்தியாயத்தில் வந்து விளக்குகின்றது. அவன் வழியில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மோசமான நடத்தையோட ஆண் பெண்ணை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, துரதிருஷ்டவசமான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. அதிலிருந்து அவனுடைய இதயத்தில் வந்து மோசமான ஆசைகளுக்கு உள்ளாகி அவன் பக்தி பாதையிலிருந்து இழுந்து கீழே விழுகின்றான். அந்த உபச்சாரியையே திருமணம் செய்கின்றான். அந்த உபச்சாரி மூலமாக அவனுக்கு ஏராளமான குழந்தைகளை பெற்றெடுக்கின்றான். அந்த குழந்தைகளில் இறுதியான சிறு குழந்தை இவன் ஒரு கிழவனாக கூடிய வயது பருவத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு பகவானுடைய கருணையின் மூலமாக நாராயணன் என்று பெயரிட்டு அழைக்கின்றான். நாராயணன் என்று குழந்தை பாசத்தில் அவன் குழந்தை அடைத்தாலும் கூட தெரிந்தோ தெரியாமலோ பகவானுடைய நாமத்தை கூறியதன் காரணமாக அவன் நரக உலகத்துக்கு சொல்வதற்கு பதிலாக பகவானுடைய விஷ்ணு தூதர்களால் வந்து காப்பாற்றப்படுகின்றான். அப்படி பகவானுடைய விஷ்ணு தூதர்களால் அவன் காப்பாற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவனுடைய ஜீவனானது இந்த உடல்கிற கூடிலிருந்து இழுத்து செல்லப்படுகின்றது. நாம் மரணமடையக்கூடிய நேரத்தில் பொதுவாக யமதூதர்கள் நம்மளை வந்து நம்முடைய ஜீவனை இழுத்துச் செல்வது வழக்கம். நாம் பாக்கியசாலிகளாக இருந்தால் விஷ்ணு தூதர்கள் நம்மளை வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு வருவதும் வழக்கம். அது நம்மளுடைய செயல்களை பொறுத்தது. இந்த மனித உடல் நம்ம எந்த விதமான காரியங்களை செய்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தது. அது சொர்க்கலோகவாசிகள் கூட வரலாம். பொதுவாக நரகலோகத்துக்கு நம்மளை அழைத்துச் செல்வதற்காக நரகலோகவாசிகள் நரக தூதர்கள் யமதூதர்கள் வருவது வழக்கம். இப்ப பொதுவாக மூன்று யமதூதர்கள் நம்மளை அழைத்துச் செல்வதற்காக வருவார்கள். காரணம், இந்த மனித உடலை பயன்படுத்தி மூன்று விதமான முறையில் நம்ம வந்து பாவங்களை செய்கின்றோம். ஒன்று வாக்கின் மூலமாக, மற்றொன்று மனதின் மூலமாக, மற்றொன்று உடலின் மூலமாக, அது செயலின் மூலமாக. இப்ப மூன்று யமதூதர்கள் அஜாமலனை அழைத்துச் செல்வதற்கு வருவார்கள். மேபி நம்மளை அழைத்துச் செல்வதற்கு 30-300 தூதர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் அழைத்துச் செல்வதற்கு மூன்று தூதர்கள் வந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் விஷ்ணுடைய பகவானுடைய விஷ்ணுடைய தூதர்களும் அங்க வருகின்றார்கள் அவரை வைகுண்ட லோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு. அப்ப இவன் தர்மவானா அல்லது அதர்மவானா அப்படிங்கிற விவாதம் அங்கு நடைபெறுகின்றது. கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக விஷ்ணுடைய கருணையின் மூலமாக அந்த விவாதத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதான் சத்சங்கம் நமக்கு தேவை. சத்சங்கத்தில் வந்து பொதுவாக பகவானை பற்றிய விஷயங்கள் அங்கு வந்து பேசப்படும். பகவான் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்தகா பரஸ்பரம் கரையந்தச்சமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படிங்கிறார். பொதுவாக என்னுடைய பக்தர்கள் தன்னுடைய சங்கத்தில் என்னை பற்றிய விஷயங்களை பேசுவார்கள், தர்மத்தை பற்றிய விஷயங்களை விவாதிப்பார்கள். அந்த சங்கங்களில் நீ கலந்து கொள்வதன் மூலமாக இந்த மனித வாழ்க்கையுடைய உண்மையான குறிக்கோள் என்ன, தர்மம் என்ன, பக்தி என்றால் என்ன, இந்த சூக்ஷ்மமான விஷயங்களை உன்னால் வந்து புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அதனால உன்னுடைய மனித வாழ்க்கையில ஏற்றமற முடியும், அதனால சத்சங்கத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும்ங்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்தில் 10 விதமான விஷயங்கள் வந்து விளக்கப்படுது. அத்ர சர்கோ சர்கோ ஸ்தானம் போசனம் ஏவச்ச மன்வந்திரோ ஈசானு கதை அப்படின்னு சொல்லி 12 விதமான விஷயங்கள் விளக்கப்பட்டாலும் கூட ஈசானு கதை பகவானை பற்றிய கதைகள் அங்கு விளக்கப்படுது. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெரும்பான்மையான பகுதிகளை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெரும்பான்மையான பகுதிகள் பக்தர்களுக்கு இடையில் உள்ள சம்பாஷணைகள், மைத்ரேய ரிஷிக்கும் விதரருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை, சுகதேவ கோஸ்வாமிக்கும் பரிசித் மகாராஜாவுக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை, நாரத முனிவருக்கும் தர்மருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணைகள், பீஷ்மருக்கும் தர்மருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை, கபிலருக்கும் தேவகுதிக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை, பிரகலாதனுக்கும் நாரதருக்கும் இடையில் நடந்த சம்பாஷணை, பிரகலாதனுக்கும் அவனுடைய மாணவ நபர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல், பிரகலாதனுக்கும் பகவான் நரசிம்மருக்கும் இடையில் நடந்த உரையாடல். காரணம், கரண்ட் உரையாடல்கள் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஆஃப் நேச்சர். அதில் உள்ள விஷயங்கள் மிக உயர்ந்த தரம் உடையவை, மனித வாழ்க்கையில நம்மளை பக்தியில ஏற்றம் பெற செய்யத்தக்கவை. அதனால்தான் இந்த விஷயங்கள் தே ஹவ் பீன் ரெக்கார்டட் பை சுகதேவ கோஸ்வாமி அண்ட் வியாசதேவ். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வியாசதேவர் முக்கால ஞானி, திரிகால ஞானினா அர்த்தம். அவரால் வந்து மூன்று காலத்தையும் வந்து அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சிருஷ்டி தோன்றிய நேரத்திலிருந்து இன்று வரை பூ உலகத்தில் எத்தனையோ உரையாடல்கள் நடந்திருக்கு, சம்பாஷணைகள் நடந்திருக்கு. எல்லா சம்பாஷணைகளுமே வியாசதேவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதில் மிக முக்கியமான சம்பாஷணைகளை உரையாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்முடைய நன்மைக்காக எழுதி வைத்திருக்கிறார். காரணம், இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பக்தி பாதையில ஏற்றம் பெற முடியும். அப்போ இங்க விஷ்ணு தூதர்களும் மீண்டும் யமதூதர்களும் தர்மத்தை பற்றிய விஷயங்களில் வந்து அவங்க உரையாடுகிறாங்க. இப்போ உரையாடக்கூடிய நேரத்தில் யமதூதர்கள் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது. யமதூதர்கள் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்தது ஒன்று அப்படிங்கிறார் பகவான். காலக்கலையதோ சாகம். காலத்தை போல சக்தி உள்ளது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். காலத்தால எல்லா விதமான விஷயங்களையுமே நாசம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அந்த காலம் பகவானுடைய பிரதிநிதியாக இந்த பௌதிக உலகத்தில் செயல்படுது. இந்த பௌதிக உலகத்தில் உள்ள பகவானுடைய பிரதிநிதிகள் மிக மிக முக்கியமானவர் யமராஜன். அந்த யமராஜனுடைய சட்டம், மரணத்தை பற்றிய சட்டம் மிக மிக உறுதியானது, யாராலையுமே முறியடிக்க முடியாதது. இப்ப யமராஜனுடைய சட்டங்கள் இந்த உலகத்தில் மிக மிக வலிமையான. இப்ப யமராஜனுடைய தூதர்கள், யம தூதர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறாங்க. யமராஜன் இந்த உலகத்தில் ஒருத்தர் இறக்க வேண்டும் என்று சட்டம் இட்டால் அந்த சட்டத்தை வந்து யாராலையும் வந்து மீறவே முடியாது. இப்ப யமராஜனுடைய தூதர்கள், யம தூதர்கள் விஷ்ணு தூதர்கள்ட்ட வந்து வாதம் செய்கின்றார்கள். இந்த உலகத்திலேயே மிக தர்மம் என்பது யமராஜன் வைத்ததுதான் சட்டம். காரணம், யமராஜன் ஒரு நபரை இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதிலிருந்து அந்த மரணத்துடைய சட்டத்திலிருந்து யாருமே யாரையுமே வந்து காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவன்களையும் மரணத்துடைய விதிகளுக்கு உட்பட்டவர்கள், அதை யாருமே மீற முடியாது. ராமாயணத்தை ஒரு கதையில பார்க்கலாம். ராவணன் குபேரனை ஜெயிக்கிறார், அப்புறம் எல்லா தேசத்தில் உள்ளவர்களையும் ஜெயிக்கிறார், இந்திரனை ஜெயிக்கிறார். உடனே வந்து அவருக்கு அகங்காரம் வருது, அவர் யமராஜனுடைய உலகத்தை நோக்கி படையெடுத்து போறார். பாருங்க, நம்ம படையெடுப்புல பல படையெடுப்புகள் எழுதிப்பட்டிருக்கோம். சேல நாடு சோழ நாட்டை நோக்கி படையெடுத்தது, சோழ நாடு பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்தது, பாண்டிய நாடு மீண்டும் வந்து ஈழ தேசத்தை பார்த்து படையெடுத்ததுன்னு சொல்லுவோம். அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பார்த்து படையெடுத்தார்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவன் அவ்வளவு பெரிய ஒரு அரசன், சக்தி மிக்க அரசன். அவர் 17-14 உலகத்தில் எல்லா நாட்டையும் ஜெயித்து விட்டு கடைசியில யமராஜனுடைய யமதர்மபுரிக்கே அவர் வந்து படையெடுத்து செல்லாருன்னு அவர் எவ்வளவு பெரிய அரசராக இருப்பாரு பாருங்க. சோ யமராஜனுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய ஆக்ரோசமான யுத்தம் நடக்கு. யுத்தத்தை இவரும் ஓரளவுக்கு யமராஜனை ஜெயிக்கிறார். யமராஜன் முதல்ல சின்ன சின்ன ஆயுதங்கள் எல்லாம் பிரயோகிக்கிறார். இவன் ராவணன் மிக எளிமையான முறையில் அதை ஜெயிச்சிருதான். கடைசியில் அவர் யோசித்து பார்க்கிறார், இவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த உலகத்துல தன்னுடைய ஆயுதமான அந்த மரண ஆயுதம், அவருடைய பெயர் வந்து பாசக்கயிறு, இதை விடுவித்தால் இந்த உலகத்தில் யாருமே தப்பிக்க முடியாதுங்கிற விஷயத்தை தெரிந்து பாசக்கயிறு அவர் எடுத்து விடுதார். அவர் எடுத்து விட்டா கண்டிப்பா ராவணனும் இந்த பௌதிக உலகத்தில் பிறந்தவன் தான், அவன் கண்டிப்பாக மரணமடைந்தே தீர வேண்டும். ஆனா ராவணனுடைய பிறப்பு ரகசியத்தை அறிந்தவர் பிரம்மா. ராவணன் வைகுண்டவாசி, அவன் 4 குமாரர்களுடைய சாபத்தால தான் இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கின்றானே தவிர, நம்மளை போல கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தோர் தேகோபத்தியரே, ஒரு கர்மத்தின் காரணமாக அவன் பிறப்படுக்கல, அவன் கர்மத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. பகவானுடைய லீலையில வந்து கலந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக வந்த விசேஷமான ஜீவன் ஜெயன் விஜயன், அவன்தான் வந்து ராவணன் அப்படிங்கிற விஷயம் பிரம்மாவிற்கு தெரியும். அதான் ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம், மந்திரையை கூட நம்மளால குற்றம் சொல்ல முடியாது. மந்திரை மேலோட்டமான முறையில் அவள் வந்து மோசமான முறையில் செயல்பட்டால் கூட, அவள் ஒரு தேவதை, பகவானுடைய லீலையில கலந்து கொள்வதற்காக வந்தவள், கர்மத்திற்கு அனுசாரமான முறையில் அவள் பிறந்தவள் கிடையாது. அந்த விஷயத்தை தெரிந்ததுனால இந்த ராவணன் வந்து கண்டிப்பாக வந்து பகவானுடைய கையால தான் கொல்லப்பட வேண்டியவன்கிற விஷயத்தை தெரிந்ததுனால பிரம்மா ஒரு இளம் பிராமண சிறுவனுடைய உருவத்தை எடுத்து வந்து அங்க வந்து யமதர்மராஜிட வேண்டார். என்ன வேண்டார் அப்படின்னா, தற்காலிகமான முறையில நீங்க வந்து போர்ல தோத்த மாதிரி நடிச்சு ஓடிடுங்க. இப்ப வந்து ராவணனுக்கு இன்னும் அதிக அகங்காரம் கூடும். யமதர்மனையே நான் ஜெயிச்சிட்டேன், இந்த உலகத்தில் என்னால யாரும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிற அகங்காரம் கூடும். பகவான் ராமரை சாதாரணமான தசரதனுடைய மைந்தனாக அவன் கருதுவான், யுத்தத்திற்கு சொல்வான், பகவானுடைய கிழகளால் கொல்லப்படுவான். இதுதான் அவனுடைய பிறப்புடைய ரகசியம் சொன்னதுனால வீடு யமராஜன் வந்து போர்ல வந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடுதான். விஷயம் என்னன்னா, யமராஜனுடைய அந்த பாசக்கேரை யாரும் தப்பிக்க முடியாது, அதான் சட்டம். ஆனா விஷ்ணு தூதர்கள் இங்கு வாதம் செய்கின்றார்கள், இந்த உலகத்தில் மிக மிக சக்தி வாய்ந்தது வந்து மரணம். ஆனா அந்த மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருக்கு, உங்களுக்கு அது தெரியாது. குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக முகுந்த மால சோத்திரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதில் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்படுது, மரணத்திற்கு ஔஷதம், ஔஷதம்னா மருந்து, மருந்து இருக்கு. பொதுவாக இப்போ உள்ள மெடிக்கல் ஷாப்ல கண்டிப்பா கிடைக்காது. இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல் போய் தயவுசெய்து கேட்டு பார்க்காதீங்க, உங்களை பைத்தியக்காரன் முடியுமா, உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. ஆனா மரணத்திற்கு ஔஷதம் உண்டு. மரணத்திற்கு ஔஷதம் என்னது? பகவான் ஹரியுடைய நாமம், கிருஷ்ணனுடைய நாமம், கிருஷ்ணனுடைய பக்தி மரணத்திற்கு ஔஷதம். அந்த கிருஷ்ண பக்தி மரணத்தை விட சக்தி வாய்ந்தது, மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணைக்கு ஒரு மனிதன் பாத்திரமானவனாக ஆகக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு அவன் மரணமடைய வேண்டியிருக்கலாம், ஆனா கிருஷ்ணனுடைய கருணையால நூற்றுக்கணக்கான பிறவிகள் மரணம் அடையாமலே செல்லலாம். நூற்றுக்கணக்கான பிறவிகள் இந்த பௌதிக உலகத்தில் வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கலாம், கிருஷ்ணனுடைய கருணையால அன்னைக்கு மரணமும் அடைஞ்சிடலாம். தட்ஸ் பெட்டர். காரணம், இந்த பௌதிக உலகத்தில் வாழ்வதற்கு பக்தர்கள் பொதுவாக ஆசைப்படுவது கிடையாது. சோ ஔஷதம், கிருஷ்ணனுடைய கருணையால மரணத்தை ஜெயிக்க முடியும். கிருஷ்ணனுடைய நாமம் மரணத்தையும் வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணனுடைய கட்டளை இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தர்மங்களுக்கும் அப்பாற்பட்டது. கிருஷ்ணனுடைய கருணை இந்த உலகத்தில் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டது, வல்லமை வாய்ந்ததுங்கிற விஷயத்தை அன்னைக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் அந்த யமதூதர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்பனா அவர்கள் சொல்லாங்க, போன ஸ்லோகத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்ப நான் ஸ்லோகத்துக்கு வாரம், தர்மம் துசாக்சாத் பகவத் பிரணீதம். இந்த உலகத்தில் பலவிதமான சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு, மனிதனால் எழுதப்பட்டிருக்கு, தேவர்களால் எழுதப்பட்டிருக்கு, வேதத்திலே பலவிதமான சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கு, தர்மங்கள் எழுதப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். வர்ணாசிரம தர்மங்கள் எழுதப்பட்டிருக்கு, அதன் தர்மங்கள் சட்டங்கள். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரமானவன் அல்ல. எல்லா மனிதர்களுமே இந்த பௌதிக உலகத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சட்டத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். கடைபிடிக்கிறோமா கடைபிடிக்கலையா? வெள்ளூர் முனிசிபாலிட்ட இருந்து நமக்கு வந்து டாக்ஸ் போட போறாங்க, தண்ணி டாக்ஸ் கட்ட மாட்டேன்னா சொல்ல முடியும், தண்ணி கட்டிதான் ஆகணும். நம்ம பைக் வச்சிருக்கோம் அல்லது கார் வச்சிருக்கோம், அதுக்கு வந்து வருஷம் தான் ரெண்டு நேரம் ஒரு நேரம் போய் வரி கட்ட வேண்டியிருக்குது, கட்டுறோமா கட்டலையா? ரெண்டு மாசத்துக்கு ஒரு நேரம் இபிபிஎஸ் கட்ட வேண்டியிருக்குது, டெலிபோன் பில் கட்ட வேண்டியிருக்கு. நான் கட்ட மாட்டேன்பா, நான் முக்தி அடைந்த ஆத்மா சொல்ல முடியும். சாதாரணமான சட்டங்களுக்கே நம்ம கட்டுப்படுத்தமா கட்டுப்படலையா? கட்டுப்படுத்தமா கட்டுப்படலையா? கட்டுப்படுத்தும். அதுபோல கண்டிப்பாக வேதத்துடைய சட்டங்களுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள். எப்படி கட்டப்பட்டவர்கள்? ஸ்ரீமத் பாகவதர் உதாரணம் சொல்லப்படுது. ஒரு மாடு கட்டப்படுது, ஒரு மாட்டை மேய்க்கிறதுக்காக ஒரு பாட்டியோ அல்லது கிராமத்தில் ஒரு பெண்ணோ மாட்டை கொண்டு போய் வெளியில கட்டிட்டு வராங்க. கட்டும்போது ஒரு தரையில வந்து ஒரு குச்சியை நாட்டி கைத்த கட்டி பசுவுடைய கழுத்துல கட்டி மாட்டுடைய கழுத்துல கட்டி அந்த அம்மா விட்டு வந்துருதாங்க. இந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வட்டத்தில் வந்து என்ன பண்ண முடியும், மாடு மேய முடியும். அதுபோல இந்த கட்டுண்ட ஜீவன் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு ஒரு சான் சுதந்திரம், சில பேருக்கு ஒரு அடி சுதந்திரம், சில பேருக்கு 100 கிலோமீட்டர் சுதந்திரம். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு 10,000 கிலோமீட்டர் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10,000 கிலோமீட்டருக்குள்ள தான் அமெரிக்கா நாடு போன்ற வல்லரசுகளும் சுத்த முடியுமே தவிர அதை மீறி ஒரு இஞ்சு கூட அவர்களால் என்ன பண்ண முடியாது, சுற்ற முடியாது. சப்ததுவீபம், இந்த உலகத்தில் 7 விதமான துவீபங்களும் 7 விதமான கடல்களும் 7 விதமான நிலப்பரப்புகளும் இருக்குன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வல்லரசால அமெரிக்காவிலே இந்த உப்பு கடலை தாண்டிய ஜம்பு துவீபத்தை என்ன பண்ண முடியல, தாண்டி செல்லக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ராமாயண மகாபாரத்தில் பார்க்கலாம், அர்ஜுன் 7 துவீபங்களுக்கும் பிரயாணம் செய்கிறார். செய்கிறாரா செய்யலையா? லட்சத்தீபத்துக்கு போறார், அந்த தீபத்துக்கு போறார், இந்த தீபத்துக்கு போறார். அவர் உண்மையில இந்த உடல் எங்க வரைக்கும் போறார், வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு வரார். நாம் அனைவரும் நம்முடைய கர்மத்துடைய சட்டங்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், வேதங்களுடைய சட்டங்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும். எதற்காக? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. ஆனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் மீறிய தர்மம் கடைசியில பகவானால நேரடியான முறையில் சொல்லப்படுது, தர்மம் துசாக்சாத் பகவத் பிரணீதம். பகவானால் நேரடியாக சொல்லப்பட்ட சட்டம். தர்மங்கள் பலவிதமான தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள். பிரம்மச்சாரி என்றால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் என்றால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஸ்திரீ தர்மம் பெண் என்றால் எப்படி இருக்கணும், வனப்பிரசன் என்றால் எப்படி இருக்கணும், ஆண் என்றால் எப்படி இருக்கணும், இந்த நாட்டு பிரஜை என்றால் இருக்கணும். மேல் உலகத்து சட்டங்கள் வேற, இந்த நாட்டு சட்டங்கள் வேற, மேல்நாட்டு சட்டங்கள் வேற, இந்த நாட்டு சட்டங்கள் வேற. உதாரணமாக நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு இப்ப குறைஞ்சிடுச்சு, ஒரு 12 வயது போய் பீர் பிடிச்சா அதை சட்டப்படி தவறு, முன்னால குறைந்தபட்சம். வெளிநாட்டில் பீர் குடிக்கலாம் தப்பு. அதுபோல சொர்க்குலோகத்துடைய சட்டமும் இந்த உலகத்துடைய சட்டமும் விரோதமானது. இந்த உலகத்தில் ஒரு பெண் பல நபர்களை திருமணம் செய்து கொண்டால் சட்டப்படி தவறான காரியம், சமுதாய கலாச்சாரத்தின்படி அது நாகரீகமற்ற செயல். சொர்க்குலோகத்தில் ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்யவில்லை, திருமணம் கூட செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பல ஆண்கள் கூட சேர்ந்து வாழவின்றார், அது அநாகரீகமான காரியம். அந்த நாட்டுடைய சட்டம் அது, மேல் உலகத்துடைய சட்டங்கள் அது. இப்ப இந்த பௌதிக உலகத்திலே வர்ணாசிரமத்தின்படி தேசகால பாத்திரங்களுக்கு ஏற்ப விதவிதமான சட்டங்கள் இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டுல சட்டம் கிடையாது. ஒரு நாட்டுடைய சட்டம் இல்லாத விஷயம் நம்ம இந்த நாட்டில் சட்டம், சட்டங்களுக்கு ஏற்ப வித்தியாசப்படுது. ஆனா அனைத்து சட்டங்களுமே நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவே எழுதப்பட்டவை. கடைசில சட்டம் யாரால சொல்லப்படுது, தர்மம் யாரால சொல்லப்படுது, தர்மம் துசாக்சாத் பகவத் பிரணீதம். பகவான் அந்த சட்டங்களை பண்றார், சொல்றார் இந்த இடத்துல ஜீவன் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இப்ப இங்க விஷயம் வருது, இந்த பகவானுடைய சட்டத்தை சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய சட்டத்தை அப்படி கடைபிடி, இதுதான் உயர்ந்த தர்மம் பகவான் பகவத்கீதையில் சொல்றார். அதுதான் பகவத்கீதையுடைய இறுதியான ஸ்லோகம், அப்படித்தான சாராம்சம். பகவத்கீதையின் இறுதி ஸ்லோகம். இந்த பகவானுடைய விஷயத்தை அதான் பிரபுபாத் பொருளுரை எழுதுறார். கடந்த 4500 வருடங்களுக்கு முன்னால குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் நேரடியாக கட்டளையிட்டார், எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கடைபிடி, அதுதான் தர்மம் என்றார். அங்கு அதற்கு பின்பு பகவத்கீதை உபதேசத்துக்கு பின்பு அர்ஜுனனுக்கு நேரடியான முறையில் உபதேசம் வழங்குவதற்கு கிருஷ்ணர் சாக்சாத் அங்கு இருந்தாரா இல்லையா? அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் அறிவுரை வழங்குறார். பீஷ்மர் எப்படி கொல்லணும், அதுக்குரிய வழிமுறைகள் அவர் வழங்குறார். அப்புறம் வந்து ஜெயதிரத்தனை எப்படி கொல்லணும், அதற்குரிய வழிமுறைகளை பகவான் கற்றுக் கொடுக்கிறார். மீண்டும் இந்த ஒவ்வொரு அரக்கர்களை கொல்லும் போதும் எப்படி அவர் நேரடியான முறையில் வழிகாட்டி செல்றார். கர்ணனை கொள்வதற்கு அர்ஜுனன் தயங்குறான், காரணம் தேரை விட்டு கீழே இறங்கிட்டார். அவர் தேருடைய சக்கரம் வந்து மீண்டும் சகதியில மாட்டிக்கிட்டு, இப்போ அந்த கிராமம் வந்து குருஷேத்திர போர்க்களத்து பக்கத்தில் இருக்குது, அந்த கிராமம் இருக்கு, அந்த இடத்துல அப்படி பதிவுகள் இருக்கு. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் கொல்ல சொல்றார். இவன் கேட்கிறான், வேதத்தின்படி தர்மம் கிடையாதே. பகவான் சொல்லார், தர்மம் தான் அவனுக்கு என்ன கத்து கொடுத்தேன், நான் சொல்றதுதான் தர்மம். மீண்டும் பாடத்தை மறந்துட்டேவா, இப்பதான் அவனுக்கு கத்துக் கொடுத்தேன் வேதங்களுக்கு, ரொம்ப படிக்கக்கூடாது, படிச்செல்லாம் மறந்துரு. உண்மைதான், வேதங்கள் கற்றுக் கொடுக்க சொன்னேன், வேதங்கள்லாம் கற்றுட்டேன், இப்ப வேற ஒரு சப்ஜெக்ட், இப்ப என்னது, நான் சொல்றதுதான் தர்மம். சில நேரங்களை பாக்குறதுக்கு அது வேதத்துக்கு நேரடியான விஷயமா கூட இருக்கலாம், இப்ப நான் சொல்றதுதான் தர்மம். இப்ப அந்த இடத்துல கிருஷ்ணர் நேரடியாக இருந்தவனை வழிகாட்டி சென்றார். இப்ப பிரபுபாத் பொருளர் எழுதுறார், நாம் கிருஷ்ணனுடைய தர்மத்தை இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். சர்வதர்மான் பரித்தேஜம் மாமேகம் சரணம் ரஜா, கிருஷ்ண பக்தராக மாற்றியிருக்கிறோம், திலகம் இருக்கிறோம், கழுத்தை கண்டி மாலையிட்டு இருக்கோம், பகவானுடைய நாமத்தை சொல்றோம். இன்று நம்மளை வழிகாட்டுவதற்கு கிருஷ்ணர் நம்முடைய முன்ன இல்ல, என்ன இருக்குது, பகவத்கீதை இருக்கு, குரு சம்பிரதாயம் இருக்கு. அதான் சம்பிரதாயம், சம்பிரதாய விகினாயே மந்திரசே நிஷ்பலக. இப்ப பகவான் தன்னுடைய கட்டளைகளை தான் மறைந்த பிறகும் கூட தன்னுடைய உபதேசங்களை, பாகவதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை, பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை கட்டுண்ட ஜீவன் கடைபிடிப்பதற்கு வழிகாட்டுவதற்காக இந்த நான்கு விதமான சம்பிரதாயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். விஷயம் வருது, நான்கு சம்பிரதாயங்களை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். பகவான் பகவத்தில் சொல்ல, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிசியோ விதுகு சேகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தவர். நான் சொல்லக்கூடிய இந்த பாகவத தர்மத்தை இந்த உலகத்தில் ஜீவன் தன்னுடைய நன்மைக்காக கடைபிடித்தாக வேண்டும். அந்த பாகவத தர்மத்தை சரியான முறையில் மக்களுக்கு போதிப்பதற்காக நான் வழிமுறைகளை, இந்த குரு சம்பிரதாயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். இந்த குரு சம்பிரதாயத்தை ஏற்பாடு பண்ணும்போது, அதான் இன்னைய ஸ்லோகம், பகவான் தன்னுடைய பக்தர்கள பிரதானமான நான்கு பக்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நாலு விதமான சம்பிரதாயத்தை வந்து அவர் வந்து ஸ்தாபிதம் பண்றார். உலகத்தில் பகவானுடைய சுத்த பக்தர்கள் இரண்டு விதமான முறையில் இருக்கிறாங்க. மிக முக்கியமான நித்திய சித்தர்கள், பகவானுடைய நித்திய சகாக்கள், பகவானோட ஏதாவது ஒரு ரசத்துல விதவிதமான வைகுண்ட உலகங்கள்ல, ஆன்மீக உலகத்துல விதவிதமான லீலைகள்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். செகண்ட் கேட்டகரி, இரண்டாவது தரமான சுத்த பக்தர்கள், பகவானுடைய சார்பில் இந்த பௌதிக உலகத்துல, இந்த பௌதிக உலகத்தின் நிர்வாகத்துல மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கின்றார்கள். வாயு பகவான், சந்திர பகவான், யமராஜர், வருண பகவான், வருண பகவான் நீர்நிலைகள் எல்லாத்தையும் வந்து கவனிக்கின்றார், திக் பாலகர்கள், அஷ்டவசுக்கள், மனுக்கள்லாம் பகவானுடைய சுத்த பக்தர்கள். இந்த உலகத்தில் மிக முக்கியமான கைங்கரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு விதமான சுத்த பக்தர்கள் இந்த நான்கு விதமான சம்பிரதாயங்களை ஸ்தாபிதம் செய்கின்றார்கள். இந்த நான்கு விதமான சம்பிரதாயங்கள்ல கட்டுண்ட ஜீவனுக்கு பக்தியை போதிப்பதற்காக மீண்டும் பல விதமான சுத்த பக்தர்களாக வருகின்றார்கள். இதுதான் போன வார சப்ஜெக்ட். நம்முடைய சம்பிரதாயத்திலே பார்க்கலாம், பல சுத்த பக்தர்கள், பிரம்மா, நாரதமுனி, வியாசதேவர், மீண்டும் வந்து மத்வாச்சாரியார், அப்புறம் வந்து வியாசதீர்த்தர், மீண்டும் வந்து அத்வைதாச்சாரியார், மாதவேந்திர பூரி, நித்யானந்த பிரபு, ஆர் கோஸ்வாமிகள், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் போன்ற பலவிதமான சுத்த பக்தர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பி மீண்டும் அந்த தர்மத்தை கட்டுண்ட ஜீவனுக்கு தன்னுடைய விருப்பத்தை, இந்த கட்டுண்ட ஜீவன் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை அந்த பக்தர்கள் மூலமாக இந்த உலகத்தில் என்ன பண்றார், கற்றுக் கொடுக்கின்றார். இதுதான் சம்பிரதாயம். அப்ப இந்த சம்பிரதாயத்தை இன்னைய ஸ்லோகத்தை எப்படி பார்க்கலாம், முதல்ல 12 மகாஜனங்களை பகவான் வந்து தேர்ந்தெடுக்கின்றார். சுயம்பு முதல்ல வந்து பிரம்மாவை தேர்ந்தெடுக்கிறார், நாரத முனிவரை தேர்ந்தெடுக்கிறார், சம்பு சிவபெருமானை தேர்ந்தெடுக்கிறார், குமாரன் நான்கு குமாரர்கள், கபிலன் தானே பகவான் தேவகூதியுடைய மகனாக கபிலனாக தோன்றுகிறார், சுயம்பு மனு, பிரகலாதன், ஜனக மகராஜன், பீஷ்மர், வயம், நான் அந்த ஸ்லோகத்தை யார் சொல்றாருன்னா யமராஜர் சொல்றார். யமராஜும் இதில் ஒன்று ஒரு மகாஜனம், சில நான்கு விதமான சம்பிரதாயங்கள். ஒரு சம்பிரதாயம் பிரம்மதேவட்டிருந்து தோன்றுகிறது. அந்த சம்பிரதாயத்தில் நம்ம சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம்? பிரம்ம மத்துவ சம்பிரதாயம். நாரத முனிவர் நம்முடைய சம்பிரதாயத்தை வரக்கூடிய இரண்டாவது ஆச்சாரியர். பிரம்மாவிற்கு அடுத்த ஆச்சாரியர் யாரே? நாரதமுனி. அடுத்து சிவபெருமான்ட்டு ஒரு சம்பிரதாயம் வருது, ருத்ர சம்பிரதாயம். மற்றொரு சம்பிரதாயம் மீண்டும் குமாரர், நான்கு குமாரர்கள் இருந்து வருது. இன்னொரு சம்பிரதாயம் லட்சுமி இருந்து வருது, அதான் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம். இப்ப நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்களை பத்தி முதல்ல பார்க்கலாம். பிரம்மா, நாரத முனிவர் ரெண்டு நபர்களும் நம்முடைய சம்பிரதாயத்தில் உள்ள பிரதானமான பக்தர்கள். இப்ப பிரம்மாவிற்கு முதல்ல வேத ஞானம் எப்படி வழிபடுகிறதுங்கிற கரை ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுது. இந்த உலகத்தை நம்ம பிறக்கும்போது அனைவருமே ஜென்மனே ஜாயரே சூத்ரக, அனைவருமே அஞ்ஞானத்தை தான் பிறகு. அது நமக்கும் உண்மை, பிரம்மாவுக்கும் உண்மை. சூத்திரனா பிறக்கிறோம்னா அப்படி அர்த்தம், அஞ்ஞானத்தில் பிறக்கிறோம், எதுவுமே தெரியாது. சூப்பர். நம்ம அனைவரும் ஒவ்வொரு ஊர்ல பிறக்கிறோம், வெள்ளூர்ல பிறக்கிறோம் அல்லது தென்காசியில பிறக்கிறோம் அல்லது திருநெல்வேலியில பிறக்கிறோம் அல்லது மதுரையில பிறக்கிறோம். பிறந்த உடனே நமக்கு தெரியுமா நான் யாருங்கிறது? தெரியுமா நம்ம அம்மா அப்பா யாருங்கிறது? தெரியுமா நம்முடைய வீட்டில் வந்து பீரோக்கில் வந்து 50 லட்சம் ரூபா இருக்கா 5 ரூபா இருக்குன்னு தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. நான் சிவப்பா இருக்கேன் கருப்பா இருக்கேன்னா தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆன்மீக ஞானம் பௌதிக ஞானமே கிடையாது. ஆன்மீக ஞானம் கம்ப்ளீட்லி ஜீரோ. பிரம்மா அப்படிதான் பெறப்படுகிறார். பிரம்மா பெறப்படுகிறார், அவர் சுயம்பு, அதான் அவருடைய பேர் சுயம்பு. அவர் எப்படி பெறப்படுத்தார்? தாய் இல்லாமலே பெறப்படுத்தார். ஒரு தாமரையில, தங்க தாமரையில் அவர் உடனடியாக பகவானுடைய நாபிக் கமலத்திறந்து அவர் பிறப்படுத்தார். பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து ஒரு தாமரை தோன்றியது, அந்த தாமரை மலர் மேல உடனடியாக அவர் பிறப்படுத்தார். அவருக்கு தாயும் கிடையாது. அவர் தோன்றியவனை பார்க்கிறார், நான் யார், எதற்காக பிறப்படுத்திருக்கிறேன், இந்த சிருஷ்டியுடைய நோக்கம் என்ன, இங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லா விஷயங்களையும் சுற்றி பார்க்கிறார். அவரால் எந்த விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணல, புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவர் அந்த கர்ப்போசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் கர்ப்போசமுத்திரத்துடைய அலைகளால் ஆட ஆரம்பிக்கும். பயம் அடிக்கிறவருக்கு அலைகளால், அலைகள் வேகமா அடிக்குது, அதில் அவர் ஆட ஆரம்பிக்கிறார். உன்னை பயந்து போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சி பண்றார். அவருக்கான உள்ளுக்கு அன்கான்சியஸ்லி ஒரு உள்ளுக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது, நம்மளை படைத்த ஒரு நபர் கண்டிப்பாக வந்து இருப்பார், அவர்கிட்ட பிரார்த்தனை செய்தால் நம்மளை காப்பாற்றுவார் சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து தபக, எனக்கு தபம் செய், பக்தி செய்ங்கிற வார்த்தை வெளிப்படுதுனால அவர் பகவான பிரார்த்தனை செய்த பிறகு சிருஷ்டியுடைய தத்துவங்கள் அவருக்கு வந்து விளக்கப்படுது. அதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, ஜென்மாதி அஸ்யேதக அன்பகித்த ரேசு தேன பிரம்ம ஹிருதயேயோ ஆதிகவையே. அந்த முதல் ஆதிகவியுடைய இதயத்துல இந்த சிருஷ்டியுடைய தத்துவத்தை பற்றி பகவான் வந்து அவருக்கு என்ன பண்றார், போதிக்கிறார். அந்த விஷயங்களை தெரிந்த பிறகு அவருக்கு வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வேதத்துடைய சாராம்சமான பிரம்ம சமிகிதையை வந்து பகவானை பார்த்தவர் என்ன பண்றார், புகழ்ந்து பாடுறார். அப்ப அவங்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சுத்த பக்தராக இருந்ததுனால பகவானோட நேரடியான முறையில் வந்து என்ன பண்ண முடியுது, தொடர்பு கொள்ள முடிந்தது. அதுக்கு பிறகு பிரம்மாவுடைய குணங்கள் விளக்கப்படுது. பிரம்மா எப்படிப்பட்ட பக்தர் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரம்ம சமிதியை படிக்கும் போது வந்து வெளிப்படுது. ஆனா அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய பிரம்மா கூட பகவானுக்கு இணையாக தவறு செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பிரம்மா கூட, அவ்வளவு பெரிய பக்தனாகிய பிரம்மா கூட சில தவறுகள் செய்தார் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாகவதத்தில் சொல்லப்படுது. அதான் இரண்டு விதமான கதைகள், ஒன்று பிரம்ம விமோகன லீலை, மற்றொன்று பிரம்மா தன்னுடைய மகளை பார்த்து மோகித்த லீலை. அவ்வளவு பெரிய பிரம்மா கூட மீண்டும் சில நேரங்களில் மாயுடைய கட்டுப்பாட்டுகளை வருகின்றார்கிற விஷயத்தை வந்து விளக்கக்கூடிய லீலைகள். பிரம்ம விமோகன லீலை, பகவான் முழுமுதற்கடவுள் விஷ்ணு, அவர் ஐஸ்வர்ய பாவனத்தில் வைகுண்டத்தில் இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதே ஐஸ்வர்ய பாவனையில் உள்ள வைகுண்டத்தில் உள்ள பகவான் பூலகத்துக்கு வந்து சாதாரணமான கிருஷ்ணராக அவர் லீலைகள் பண்ணும்போது பிரம்மாவே தவறு செய்கிறார், இது ஒரு சாதாரணமான இடைச்சிறுவனாக இருப்பானோ அப்படின்னு அவர் தவறு செய்து பகவான் கிருஷ்ணருக்கே வந்து அவரை வந்து அபராதம் செய்கிறார். பிரம்ம உமோகன லீலை, அவ்வளவு பெரிய பக்தனான பிரம்மாவே வந்து தவறு செய்கின்றார். இருப்பினும் கூட பொதுவாக பிரம்மா தவறு செய்வது கிடையாது. ஆனா பல நேரங்களில் அவரே வந்து மாயின் வசப்படுறார். ஹயக்ரீவ அவதாரத்தை பார்க்கலாம். ஹயக்ரீவ அவதாரம் எதுக்காக வந்தது? பல இடங்கள் நம்ம இந்தியாவில் கோயில் பார்த்தீங்கன்னா போகலாம், மத்திய சம்பிரதாயத்தில் உள்ள கோயில் உள்ளுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய குதிரமுகம் இருக்கும். அந்த குதிரமுகத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்திய சம்பிரதாய கோயில் ஒரு ஆச்சாரியர் வந்து எப்பொழுதும் ஹயக்ரீவ பக்தன், அவர் தலையில் ஒரு தட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருப்பார். அந்த தட்டுல குதிரைக்குரிய கொள்ளு இருக்கும். ஹயக்ரீவன் வந்து நேரடியாக தான் வாதிராஜர். அந்த கொள்ள வந்து என்ன பண்ணும், நேரடியாக வந்து குதிரை வந்து சாப்பிட்டு போகும். ஹயக்ரீவ அவதாரம் எதற்காக வருதுன்னா, பிரம்மா மயக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு அரக்கன் வந்து வேதங்களை கலவான்ட்டு போயிருவான். உறங்கிட்டு இருக்க நேரத்தில் அவருக்கும் உறக்கம் வருது. அந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் உறக்கத்திலிருந்து அவரை எழுப்பி வேதத்தை கொடுப்பதற்காக வந்த அவதாரம் வந்து ஹயக்ரீவ அவதாரம். பிரம்மாவுடைய கதை அப்படி விளக்கப்படுது. ஆனா அதே நேரத்தில் பொதுவா பிரம்மா மிகப்பெரிய பகவானுடைய பக்தன், நான்கு விதமான வேதங்களை மறப்பதில்லை. இந்த பிரம்மா இந்த நான்கு விதமான வேதங்களையும் இந்த பக்தியுடைய சாராம்சம் அனைத்தையும் நாரத முனிவருக்கு வந்து கத்துக் கொடுக்கிறார். நாரத முனிவருக்கு அவர் பாகவதத்தை கத்துக் கொடுக்கிறார். எத்தனை ஸ்லோகமா கத்துக் கொடுத்தார்? ஸ்ரீமத் பாகவதத்தில் ரெண்டாம் ஸ்கந்தத்தில் சொல்லப்படுது சதுர்ஸ்லோகி பாகவதம், வெறும் நாலே ஸ்லோகத்தில் வந்து அவர் கத்துக் கொடுத்தார். இந்த நாலு ஸ்லோகத்தில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் யார் சொல்ல முடியும்? அந்த நாலு ஸ்லோகத்தை தான் மீண்டும் வந்து நாரத முனிவர் வியாசதேவருக்கு கத்துக் கொடுத்தார், வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமிக்கு கத்துக் கொடுத்தார். நான் அவர் கத்துக் கொடுத்தது நாலே ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் எத் அசத் பரம். அந்த ஒரு ஸ்லோகம் மீண்டும் ஹிருதயமிருதியேத நேப்ரதியேத சாத்மனி. நான்கு ஸ்லோகங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அகம் ஏவாசம் ஏவாக்ரே, சிருஷ்டியுடைய தொடக்கத்தில் இருந்ததும் நான் தான், சிருஷ்டிக்கு பின்னால் இருக்க போவதும் நான் தான், சிருஷ்டியில இடையில இருக்க போதும் கடவுளுக்காக இருக்க போறது நான் தான். ஒரு ஸ்லோகம். இந்த உலகத்தில் என்னுடைய சம்பந்தப்படாத எந்த விஷயங்களுமே மாயைதான் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இப்படி நான்கு ஸ்லோகங்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் பிரம்மா வந்து நாரத முனிவருக்கு கற்றுக் கொடுத்த ஸ்லோகங்கள். நாரத முனிவரை பொறுத்தவரைக்கும் நம்ம தெரியும், நாரத முனிவருடைய கதையை மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுது. நாரத முனிவருடைய கதை புராணங்களில் பல இடங்களில் வந்து விளக்கப்படுது. அவர் எப்படி சுத்த பக்தன் அப்படிங்கக்கூடிய கதை. அவர் தொடக்கத்தில் எப்படி இருக்கிறார், ஆனால் அவர் கூட ஒரு வேலைக்காரியுடைய மகனாக வந்து பிறக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் அந்த கதை பெரிதாக வந்து விளக்கப்படுது. வேலைக்காரியுடைய மகனாக வந்து பிறக்கிறார். அவருடைய கிராமத்துக்கு வைஷ்ணவர்கள் வராங்க. அந்த வைஷ்ணவர்கள் அவருடைய பிரசாதத்துடைய எச்சியை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க, மீன்ஸ் அந்த கிராமத்தில் தங்கியிருக்கிறாங்க. இவர் போய் அவங்களுக்கு பாத்திரம் கழுவக்கூடிய சேவையை பண்றார். உச்சிஷ்ட பகவானுடைய பக்தர்களுடைய பிரசாதத்தை வந்து சாப்பிடுறார். அவர்கள் அவர் மேல கருணை வைத்து இந்த கிராமத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஹரியுடைய நாமத்தில் தீட்சை கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பின்பு அந்த நாமத்தை அவர் மிக தீர்க்கமான முறையில் சொல்றார். மற்றவங்க மாதிரி வெளியில் விளையாட போகல. கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக மிக விரைவில் கால சர்ப்பம் சர்ப்பத்தால் அவருடைய தாய் வந்து இறந்து போயிருதா. இப்ப இவருக்கு எந்த விதமான பற்றுதலும் கிடையாது. அவருடைய ஒரே ஆதரவாக இருந்த தாயும் இறந்து விட்டால் அல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு நகரங்கள் கிராமங்கள் மேடுகள் பள்ளங்கள் மலைகள் சமவெளிகள் ஆறுகள்னு சொல்லி அவள் பாட்டுக்கும் சஞ்சாரம் பண்றார். பகவானுடைய சிருஷ்டியை வந்து அனுபவப்படுறார். பக்தியில முன்னேறுதார். இறுதியில காட்டுல வனத்துல போய் ஒரு ஆலமரத்தின் அடியில் உட்காருதார். பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய பாவபக்தியை வந்து விருத்தி அடைகின்றது. பக்தியில பாவ தளத்தை வந்து அடைகிறார். கண்களில் வந்து கண்ணீர் வந்து பருகின்றது. பகவானை நேரடியாக அனுபவபூர்வமாக புரிய ஆரம்பித்து பகவான் கூட பேசக்கூடிய அந்த நிலையில வந்து திடீரென்று அந்த அனுபவங்களை அனுமணிருது மறைஞ்சிருது. அப்போ பகவான் அசரீதியாக சொல்லார், நாரதா நீ பக்தியில ரொம்ப முன்னேறிக்கிறார், பாவபக்தி வரைக்கும் வந்திருக்கிறாய். இருந்தாலும் என்னுடைய நேரடியான முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய பகவான்கிட்ட நேரடியான முறையில் தொடர்பு கொள்ளனா பிரேம பக்தி தளத்துக்கு போயிடணும். இந்தியாவில் பல நேரங்களில் சாதாரணமான பல மக்கள் கதை விடுவாங்க. பிரபாத பல நேரங்கள் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு நாள் ரயில் தண்டவாளத்தை இடத்துல நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த ட்ரெயின் வந்தது, திடீர்னு திரும்பி பார்த்தா ட்ரெயின் வந்தது. கிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சி அப்படியே நிலத்து வெளியில கூட்டிட்டு காப்பாத்துக்கிறார். பிரபா பல நேரங்களில் பெண்களை பத்தி இந்த ஜோக்கா அந்த கதையை சொல்வார். என்ன ஒரு ரெண்டு அரக்கர்கள் அழிக்க வந்தாங்க, அப்புறம் திரௌபதியை காப்பாத்துற மாதிரி கிருஷ்ணன் வந்து என்ன காப்பாத்துட்டாங்க. பொதுவாக வந்து பகவான் தன்னுடைய சுத்த பக்தர்களை தான் நேரடியாக வந்து காப்பாற்றுவார். நம்மள வந்து ஒரு பிரதிநிதி மூலமாக வந்து காப்பாற்றுவார். பிரேமாஞ்சன சுருத பக்தி விலோச்சனை என சந்த சதைவகிறது ஏசு விலோக ஏந்தி. பிரேமபக்தி தளத்துக்கு நீ அடுத்த பிரிவில் வரக்கூடிய நேரத்தில் உன்னால என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியாக என்ன வந்து பேச முடியும், பழக முடியும். அதாவது தயவு செய்து இந்த பிரிவில் என்னால் பண்ண முடியாதுங்கிறார். அடுத்த பிரிவில் மீண்டும் நாரத முனிவர், நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாரத முனிவர் யாருடைய மகனாக வந்து பிறகுறா, பிரம்மாவுடைய மகனாக பிரம்மச்சாரியாக பிறந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக பிறந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய லீலைகள் செய்யக்கூடிய நாரத முனிவர் மிகச்சிறந்த பக்தராக வந்து திகழ்கின்றார். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பக்தர்களுடைய குருவாக அவர் தான் இருப்பார். பொதுவா நம்ம பாகவதத்தில் பாக்குறோம், பிரகலாதன் பிரகலாதனுடைய ஆன்மீக குருயார் நாரத முனிவர், துருவன் துருவனுடைய ஆன்மீக குருயார் நாரத முனிவர், மீண்டும் வியாசருடைய ஆன்மீக குருயார் நாரத முனிவர், மீண்டும் நம்ம வந்து மிருகாரியுடைய கதையை பார்க்கிறோம், மிருகாரியுடைய கதையில் அவனுடைய ஆன்மீக குருயார் நாரத முனிவர். சோ நாரத முனிவர் எல்லா விதமான விஷயத்திலும் இருக்கார். ஆனா துரதிருஷ்டம், இந்த நாரதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கலாம். நாடகங்களில் நாரத முனிவர் வந்து ஒரு விளையாட்டான ஒரு ஜோக்கராக வந்து பிரதிபலிக்கக்கூடிய துரதிருஷ்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பொதுவாக இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் சம்பு, சிவனை பற்றியது. இந்த சிவ தத்துவம் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் சிவன் பக்கத்தாவே போக மாட்டாங்க. காரணம் வந்து அவங்களுடைய சம்பிரதாயம் ஸ்ரீயுடைய பகுதியிலிருந்து வருது. சிவன் மிகச்சிறந்த வைஷ்ணவானாம் யதா சம்பு வைஷ்ணவ பக்தர்கள் மிகச்சிறந்த பக்தர் சிவன். பிரம்மா நாரத முனிவர் ஏற்படக்கூடிய நேரத்தில் சிவனுடைய ஸ்தானம் அதை விட உயர்ந்தது. அதனால பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம வந்து சிவ துவேசிகள் கிடையாது. சிவனுடைய ஆலயத்துக்கு நம்ம போறோம், சிவபக்தராக மாறுவது கிடையாது. பட் சிவனை வந்து வைஷ்ணவங்கிற முறையில மிகப்பெரிய முறையில மதிப்பு கொடுக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்மளுடைய சம்பிரதாயம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு வந்து பிரயாணம் செய்யும் போது அவர் என்ன பண்றார், எல்லா சிவ ஆலயங்களுக்கும் வந்து விருதாச்சலத்தில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்றார், காஞ்சிபுரத்தில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சிவ காஞ்சிக்கு சென்றார், மதுரையில் உள்ள சிவாலயம், ராமேஸ்வரத்தில் உள்ள சிவாலயம், தென்காசியில் உள்ள சிவாலயம், எல்லாத்துக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சென்றார். ஸ்ரீ சைதன்ய சரதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் பார்க்கல, நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம பக்தியை அதிகமான முறையில் ஐந்து விதமான அங்கங்கள்ல மிக முக்கியமாக பக்தி செய்யறோம். பல விதமான அங்கங்கள், ஐந்து விதமான அங்கங்கள் மிக முக்கியமான அங்கங்கள். பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியது, ஏகாதசியை பின்பற்றக்கூடியது, பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கக்கூடியது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தத்தில் பார்க்கலாம், சிவனுடைய புகழ்கள் பல இடங்கள்ல பல விதமான கதைகளாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதனால சிவராத்திரியை அடிப்படையாக வைத்து இந்த ஸ்லோகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். சிவனுடைய புகழ்கள் பல இடங்கள்ல விளக்கப்படுது. ஒரு கதை, அவனுடைய மனைவி சதிதேவி மறையக்கூடிய நேரத்தில் அவர் வந்து எப்படி ஒரு வைஷ்ணவனாக வந்து செயல்பட்டார்ங்கிற கதை. மற்றொரு கதை, அவருக்கும் சித்திரகேது மகாராஜருக்கும் இடையில விவாதம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி ஒரு வைஷ்ணவனாக செயல்பட்டார் அப்படிங்கக்கூடிய கதை. மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் மற்றொரு இடம், அவர் மோகினி அவதாரத்தில் வந்து எப்படி செயல்பட்டார்ங்கிற கதை. அடுத்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையக்கூடிய நேரத்தில் அவருடைய மிகச்சிறந்த வைஷ்ணவராக செயல்பட்டார்ங்கிற கதை. இப்படி சிவனை பற்றிய பல கதைகள் வருது. சைதன்ய சரதாமத்தில் இன்னும் சில கதைகள், பல கதைகள் வருது. உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படக்கூடிய சுகதேவ கோஸ்வாமி சொல்லக்கூடிய ஒரு கதை, தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடல கடையக்கூடிய கதை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைகிறாங்க, மிகப்பெரிய கதை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தத்தில் அது விளக்கப்படுது, அப்படி எட்டாவது ஸ்கந்தத்திலே விளக்கப்படுது. அந்த பார்க்கடல கடையும் போது பார்க்கடலிருந்து பலவிதமான வஸ்துகள் வெளிப்படுகின்றது. கடைசியில் வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய காலாகால விஷம் வந்து வெளிப்படுது. அந்த விஷத்தை பார்த்தவன எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனா உண்மையில அங்க வந்து கீழே வந்து கூர்ம அவதாரம் இருக்கு. ஆமையாக அவர் வந்து உருவெடுத்து, சாரி மச்ச அவதாரம் இல்ல கூர்ம அவதாரம், கூர்ம அவதாரமாக அவர் வந்து ஆமையாக வந்து உருவெடுத்திருக்கிறார். அது மேலதான் மந்திராச்சலம் மலையை வைத்து தேவர்களும் அசுரர்களும் வந்து பார்க்கடல் வந்து கடைகிறாங்க. பகவான் அந்த அந்த இதால பாதிக்கப்படல, அந்த விஷத்தால பாதிக்கப்படல. இருந்தாலும் அந்த விஷத்தை வந்து யாராவது ஒரு இடத்துல குடிச்சு ஆகணும், அப்பதான் அந்த உலகம் வந்து பாதுகாக்கப்படும். அப்ப வைஷ்ணவர்களுடைய குணம் பர துக்க துக்கி, மற்றவர்களுடைய துக்கத்தை அவன் அவருடைய சந்தோஷத்துக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வான். அதான் வைஷ்ணவனுடைய குணம். இந்த உலகத்துல பொதுவாக மக்களுடைய குணம் பர சுக துக்கி, மற்றவர்கள் சுகமாக இருந்தா உலகாதியவாதிகள் நமக்கு வந்து துக்கம் வந்து. இன்னொரு விதமா சொல்லலாம், பர துக்க சுகி, அவர்கள் வந்து துக்கமா இருந்தா சோ ஹாப்பி. அதை நம்ம பார்க்கலாம், மற்றவர்கள் கஷ்டப்பட்டா நமக்கு சந்தோஷம். இதுதான் உலகத்தில் உள்ள கட்டுரை ஜீவனுடைய குணம். ஆனா ஆன்மீக உலகத்தில் உள்ள பக்தர்களுடைய குணம், வைஷ்ணவர்களுடைய குணம் வர துக்க துக்கி, மற்ற பக்தர்களுடைய துக்கத்தை பார்த்து வருத்தப்படக்கூடிய குணம். அப்ப இந்த விஷத்தால உலகத்தில் உள்ள அனைவர்களுமே பாதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த விஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் என்ன பண்றார், தேவர்கள்லாம் போய், தேவர்களும் அசுரர்களும் போய் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த விஷத்தை எடுத்து நீங்க குடிச்சிருங்க அப்படிங்கிற. நம்மகிட்ட வந்து ஒரு பிரபு சொல்லார், பிரபு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் உடல்ல உள்ள விஷம் இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்க குடிச்சிருங்க ப்ரோ. பொதுவா பல பக்தர்களுக்கு இப்ப கேன்சர் வருது, பல பக்தர்கள் கேன்சரால இறக்குறாங்க. நேத்து கூட ரஷ்யாவில் வந்து ஒரு 32 பக்தர், கிரகசா பக்தர், திடீர்னு மாரடை போல இருந்துட்டார், திடீர்னு. சோ நமக்கு கேன்சர் வருது, கேன்சரால இறந்து போயிருவோம் தருது. நம்ம தான் சொல்லலாம், பக்தர்கள்லாம் நம்மளுடைய சகாக்கள், நம்ம மற்ற பக்தர்கள் போய் பிரபு என் கேன்சர் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. நபடி வில் டேக் பட் இங்க அவர் வந்து தேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவுல விஷம், கடல் போன்ற விஷம் சொல்லப்படுது. இந்த கடல் போன்ற விஷத்தை அவர் தன்னுடைய கையளவு விஷமாக மாற்றி அவர் வந்து எடுத்து குடிக்கிறார். மற்ற ஜீவங்களுடைய நன்மை தான் நமக்கு முக்கியம் சொல்லி அவர் எடுக்கிறார். எடுத்து குடிச்சதுனால தான் அவருடைய கழுத்துல வந்து என்ன ஆயிருது, இல்ல அதான் அவருடைய பேர் என்ன பேர், திருநீலகண்டேஸ்வர், நீலகண்டேஸ்வரர் அவர் மாறிடுறார். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சாரத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய பக்தர் எப்பொழுதும் பகவானுடைய லீலைகளையே அனுபவித்திருக்கக்கூடிய உயர்ந்த தர பக்தர், முதல் தர பக்தர், உத்தம பக்தர், இந்த பிரச்சாரம் செய்வதற்காக பக்தியில இல்லாம தமோ குணத்திலையும் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய கட்டுண ஜீவனை போய் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு. அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவருக்கு பக்தியை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். வாழக்கூடிய இடமே தமோ குணம் உள்ள இடமா தான் இருக்கும். நீ நம்ம கலெக்ஷன் பண்ண போறோம், இல்ல புஸ்தகம் பண்ண போறோம், கோயில் இருந்தா பண்ண முடியும், தமோகுணமும் ரஜோகுணமும் இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து சந்திகள், சந்தைகள், ரோடுகளுக்கு போய் தான் பண்ண முடியும். சாக்கடையா இருக்கும், அங்கதான் போய் புத்தகம் வணிகம் பண்ண முடியும். தெர் இஸ் நோ அதர் வே. காஃபி ஷாப், எல்லா ஷாப்பும் போகுது. அப்ப அவருக்கு இந்த மாதிரி பிரச்சாரத்துல வந்து நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த குணத்தால் வந்து பாதிக்கப்படுவதற்கு வந்து சங்கார் சஞ்சயரே தியானம் நம்ம பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சிவனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுது. நீ என்ன பண்ண, இருக்கையிலே உலகத்துல மிக மோசமான தளத்தில் உள்ள நபர்களுக்கு போய் பிரச்சாரம் செய்து உன்னுடைய சங்கத்தார நீ என்ன பண்ணணும், அவங்களை பக்தியில உயர்ந்த தளத்துக்கு கொண்டு வரணும். அதான் அவருக்கு எங்க இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, மயானத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சேவையை வந்து அவரு வந்து ஏற்றுக்கொள்கிறார். மயானத்துல உள்ள பூதங்கள், பிசாசுகள், கீழ்த்தரமான ஜீவன்கள் அனைத்துக்கும் தங்களுடைய சங்கத்தை கொடுத்து அவர்களை பக்தியில வந்து உயர்த்தக்கூடிய ஒரு சேவை வந்து அவர் நம்பிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறார். இப்படி ஸ்ரீமத் பாகவதத்துல பல கதைகள் வந்து விளக்கப்படுது. அப்பதான் சதிதேவிக்கும் அவருடைய தந்தையான தக்ஷனுக்கும் இடையில வாரம் இருக்கு. அந்த இடம் இப்பொழுது நீங்க பார்க்கலாம், வட இந்தியாவில் ஹரித்வார்ல இருக்குது அந்த சதியுடைய உடல் விழுந்த இடம். அப்ப ரெண்டு பேருக்கு உள்ள விவாதத்துல தக்ஷன் சொல்றார், உன்னுடைய கணவன் பார்ப்பதற்கு அழகா இல்ல, உன்னுடைய கணவன் பார்ப்பதற்கு அழகா இல்ல, அழகா இல்லங்கிறது மட்டுமில்ல ஆடம்பரமாக தன்னை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறார், அலங்கரிச்சுக்கிட மாட்டேங்கிறார். பிரம்மாவை பார்த்து அவர் சொல்றார், என்னுடைய மகளுடைய கண்கள் மானுடைய கண்கள் போல அழகா இருக்கு, எனக்கு வந்து குரங்குகளை போல கண்களுடைய இந்த சிவனுக்கு என்னுடைய மகளை கல்யாணம் ஆக்கிறதுக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. பிரம்மா, நீ என்னுடைய அப்பா, உன் பேச்சு கேட்ட என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இந்த பெண்ணை போய் மான்கள் போல கண்களுடைய என்னுடைய பெண்ணை வந்து குரங்குகள் போல கண்களுடைய இந்த சிவனுக்கு திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் வந்து சிவனை வந்து தாழ்த்தி பேசுறாரு. அது மட்டுமல்ல, இவனுக்கு தன்னை வந்து அலங்கரித்துக் கொள்ள தெரியாது. அது மட்டும் மிக முக்கியமான விஷயம், திருமணம் செய்தா நம்ம வந்து தயாராக இருக்கணும் மனைவிட்டையும் மாமியாட்டையும் இந்த பேச்சு வாங்குறதுக்கு. இவன் தனக்கு இந்த என்ன பண்ணல, ஒரு வீடு கட்டி கொடுக்கல. இவர் எங்க வாழ்றார், மயானத்துல போய் வாழ்றார். அது மட்டுமல்ல, சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல ஹரே கிருஷ்ணா சொல்லி பைத்தியக்காரனை போல சிரிக்கிறார். அதுக்கு விஸ்வநாத கிருத்தார் பொருள் எழுதார், மயானத்துல கூட அவர் என்ன பண்றார், கிருஷ்ண பிரேமியை அனுபவித்து அவர் என்ன பண்றார், சிரித்து கூச்சலிட்டு அங்க நடுவில் அவர் அந்த மயானத்துல நடு இரவுல வந்து உற்சாகமா ஆடி பாடுறார். இவர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டார், பேய்களை போல ஆடுதான்னு புரிஞ்சுக்கிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்னுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டேனே, வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது மீண்டும் சதி தற்கொலை செய்வதற்கு முன்னால இவன் சொன்ன இந்த எல்லா கேள்விகளுக்கும், தக்ஷன் சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் அவன் வந்து பதிலளிக்கிறார். உண்மைதான், அவர் மயானத்துல போய் தங்கியிருக்கிறார், தனக்கென்று ஒரு இல்லம் அமைத்துக் கொடுக்கவில்லை. உண்மைதான், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர் என்ன பண்ணி கொடுத்திருக்கிறார், தங்குவதுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார். அவர் தனக்கென்று ஒரு வீடு அமைத்துக் கொள்ளல, தன்னை வந்து அழகான ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளல. நான் அவருடைய பக்தர்களை பார்க்கலாம், ராவணன் போன்ற மிகப்பெரிய பக்தர்கள் அவருடைய கருணையால அவருடைய தலைநகரத்தை எப்படி மாற்றினாங்க, தங்க நகரமாக லங்காபுரியாக வந்து அலங்கரித்தார்கள். அந்த அளவுக்கு கருணை உள்ளவன் சிவன், தனக்காக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன பண்ணுவார், ஏற்றுக் கொடுப்பார். இப்படி பல விதமான விஷயங்கள் சிவனை பற்றி விவாதிக்கப்படுது, சிவனுடைய புகழை பற்றி. இன்று சித்திரகேத மகாராஜருக்கும் சிவனுக்கும் இடையில் உள்ள விவாதத்தில் மீண்டும் பார்வதி தேவி சித்திரகேது மகாராஜரை வந்து அவமானப்படுத்தக்கூடிய நேரத்தில், அவரை வந்து அவருக்கு சாபம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் சிவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் வைஷ்ணவன், அவனுடைய குணங்களை வந்து அவர் வந்து உயர்த்தி பேசுறார். இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் பல கதைகள், மீண்டும் சிவனுடைய கதைகள் வந்து விளக்கப்படுது. இருந்தாலும் ஒரு கதை விளையாட்டான கதை, சிவன் ஏறக்குறைய விஷ்ணுவுக்கு சமமானவர்னா கூட சிவனுடைய கட்டுப்பாட்டுகளை உட்பட்டவர் அப்படிங்கிறதன் காரணமாக விஷ்ணு விருப்பப்பட்டால் சிவன் கூட மாயுடைய வசப்பட முடியுங்கிறது மோகினி மூர்த்தியுடைய கதை. மதுசூதனன் பகவானுடைய உருவம் ஆளக்கூடிய வைகுண்டத்துக்கு சென்று அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார் பகவான்கிட்ட, பகவானே உன்னுடைய பெண் உருவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறார். அப்பதான் வந்து பகவான் வந்து புன்னகைக்கிறார், சிவனே இது உனக்கு தேவையில்லாத விஷயம், என்னுடைய பெண் உருவத்தை பார்த்தால் உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களுமே வந்து மோகித்திருவார்கள், நீ கூட வந்து அதுல வந்து நோ எக்ஸப்ஷன், உன்னால கூட வந்து அதை தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிதான் அந்த பெண் உருவத்தை எடுத்து சிவனையே வந்து மோகிக்க வைக்கிறார். மோகினி அவதாரத்தில் சிவனும் அதை மோகித்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார். விஷ்ணு கிருஷ்ணர்தான் முழுமுதற்கிழவுங்கிற தோல்வியை விஷயத்தை ஒத்துக்கொள்கிறார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரும்போது இங்குள்ள ஸ்ரீசைலம், இது தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இருக்குது, அந்த ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கு மீண்டும் அந்த சிவன் வந்து காட்சி அளிக்கிறார். ராமானுஜ அவதாரத்தில் அனந்தசேஷன் ராமானுஜராக வரக்கூடிய நேரத்தில் ராமானுஜன் மீண்டும் வந்து ஜெகநாத்பூரியிலிருந்து அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்து வரக்கூடிய நேரத்தில் காஞ்சிபுரம் எல்லை வரைக்கும் சிவனும் பார்வதியும் அவர்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு வழிகாட்டி செல்கின்றார்கள் வரதராஜ பெருமாள் கோயில. இந்த மாதிரி சிவனை பற்றிய பலவிதமான கதைகளை சொல்லலாம்.
ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் சிவனை வந்து அதிகமாக அவமதிப்பது கிடையாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக அவரை முழுந்தர் கடவுளாக ஏற்றுக்கொள்வதும் வந்து கிடையாது. ஹரே கிருஷ்ணா. பிரபாதகி கேள்வி. ஆமா ஆமா, எதனால அது உங்களுடைய கேள்வி? நல்ல கேள்வி. சொர்க்குலோகம் நம்முடைய விட உயர்ந்த உலகம், புண்ணிய மக்கள் வாழக்கூடிய உலகம். ஏன்னா கருப்பு நெறிக்கு முக முக்கியத்துவம் கொடுக்கல. சொன்ன மாதிரி தவறு கிடையாது அப்படிங்கிறோம். சொர்க்குலோகத்தில் உள்ள பெண்கள் எத்தனை ஆண்கள் கூட வாழ்ந்தா கூட தவறு கிடையாது. எதனால அது? அருமையான கேள்வி, அது முக்கியமான கேள்வி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மூன்று விதமான உலகங்கள் இருக்கு. கீழ் உலகங்கள், நடு உலகங்கள், மேல் உலகங்கள். கீழ் உலகங்களில் பெறப்படுகிறது நம்முடைய பாவத்தை வந்து கழிப்பதற்காக. மேல் உலகத்தில் பிறக்கிறது நம்முடைய புண்ணியத்தை கழிப்பதற்காக. இப்போ புண்ணியத்தை கழிப்பதற்காக அவனுங்க பிறந்திருக்கிறதுனால அவன் ஒன்றும் தர்மத்திலேயோ ஆன்மீக பாதையிலேயோ சொர்க்குலோகத்தில் பிறந்தனால கண்டிப்பாக வந்து முன்னேற போவதே கிடையாது, ஏற்றம் பெறுவதே கிடையாது. சொர்க்குலோகத்தில் பிறந்தா அவனுடைய புண்ணியத்தை கழிச்சுட்டுங்க வர முடியும். சொர்க்குலோகத்தில் நான்கு விதமான சம்பிரதாயங்கள் கிடையாது, புண்ணிய நதிகள் கிடையாது, பாகவத வகுப்புகள்லாம் கிடையாது. எப்பொழுதாவது சில நேரத்தில் நடைபெறும், பஜனை நடைபெறும், பட் பொதுவாக வந்து அங்கே பாகவத வகுப்புகள் கிடையாது, பிரச்சாரம் கிடையாது, கண்டிப்பாக இஸ்கான் கிடையாது. பகவான் பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், இந்த பூ உலகத்தில் தான் ஒன்னால் இந்த நான்கு விதமான விஷயத்தையுமே சம்பாதிக்க முடியும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். ஒருத்தன் சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கிறான்னா அந்த சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டிய புண்ணியத்தை அவன் எங்க சம்பாதிச்சிருக்கான்? முந்தைய பிறவியில் இந்த பூலகத்தை சம்பாதிச்சான். ஒருத்தன் நரகலோகத்துக்கு சென்றிருக்கிறான்னா அந்த நரகத்துக்கு போக வேண்டிய பாவத்தை எங்க சம்பாதிச்சிருக்கான்? இந்த பூ உலகத்தில். மற்ற ரெண்டு இடத்துக்கு வந்து என்ன பண்றான்? டூர் போயிட்டு வரவங்களதான், கழிச்சுட்டு வரவங்களதான். அவரு பக்தி பகவானுடைய உலகத்துக்கு போகும்போது தான் தர்மம் வருது. அப்கோர்ஸ் ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் ஏற்றப்படணுங்கும் போது தான் தர்மத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படித்தானே. அப்ப பக்தி பாதையில முன்னேறணுங்கும் போது தான் அந்த பூ உலகத்தில் பிறகுறோம். வர்ணாசிரம தர்மம் பக்தியுடைய அடித்தளம். அந்த வர்ணாசிரம தர்மத்தில் ஆண்களுக்கு பிரம்மச்சரிய விரதம் வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ, அதுபோல பெண்களுக்கு வந்து கற்பு விரதம் வந்து மிக மிக முக்கியமானது. ஆண்களுடைய பிரம்மச்சரிய விரதம் தான் பெண்களுக்கு என்ன சொல்லப்படுது? கற்பு விரதம் சொல்லப்படும். போத் ஆர் சேம். ஒரு பெண் கற்பூரத்தை கடைபிடிச்சா ஒரு பிரம்மச்சாரி எந்த அளவுக்கு சக்தி உள்ளவனாக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவள் சக்தி உள்ளவளாக வந்திருக்கும். நல தமயந்தி கதையில பாக்குறோம். நல தமயந்தி கதையில தமயந்திய வந்து அவர் விட்டு போயிருந்தார் காட்டுல, நடுக்காட்டுல. அவள் ஒரு வேடன் வந்து கெடுக்கிறதுக்காக போறான். அவள் உடனே வந்து சாபம் பண்றான். உடனே அவன் வந்து ஒரு அப்படி சாம்பலா மாறிடுவான், ஒரு பணமா மாறிடும். இமேஜினேஷன். ஒரு பெண் கற்பை கடைபிடிக்கும் போது she can become such a powerful girl.
சிவபெருமான் உயர்ந்த வைஷ்ணவர் என்றாலும் எல்லாரும் இப்ப கூலவத்தில் சிவபெருமான வழிபடுறாங்க
அதிகமா.
அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்
கதி என்ன? சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு சிவனை வந்து ஒரு மனிதன் மூன்று பிறவிகள் தொடர்ச்சியாக எந்த விதமான சுயன்ல எண்ணம் இல்லாமல் வந்து அவன் வந்து வழிபட்டானால் பகவான் கிருஷ்ணரை அடையக்கூடிய ஞானம் சிவனுடைய கருணையால் அவனுக்கு கிடைக்கும். அவன் வைஷ்ணவனா வந்து சில கதைகள் சொல்லப்பட்டிருக்காது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ஒரு மனிதன் பகவான் வைஷ்ணவனா மாறுவான். அதுக்கு சொல்லப்பட்டிருக்கான் மூணு பிறவில வந்து பகவான் சிவனை வந்து வழிபட்டிருப்பான். ஆனா பொதுவா சிவனை வழிபடக்கூடிய நபர்கள் வந்து உலகாதியமான ஆசைகளோடு தான் வழிபடுறான். அவன் எந்த விதமான ஆசைகளோட வழிபடுறானோ அந்த விதமான விருப்பங்கள் வந்து அவர் வந்து பூர்த்தி செய்யறார். எங்க பிரபு புல்டானா ஒரு தாத்தா இருப்பார், சிவபக்தி கிருஷ்ண பக்தனா மாறிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து துவாரகாவில் போய் கிருஷ்ணரை கூப்பிட்டதுக்காக போவாரு, மாட்டு வண்டியில் போவார். அவர் வயசாயிரும். ஒரு நேரம் அங்க உள்ள துவாரகாதீச சொல்லுவார், ரொம்ப வயசாயிட்டேன் கூட வந்தவொடனே அவர் மாட்டு வண்டியில் ஏறி வந்துருவார். மாட்டு வண்டியில இங்க கூட்டு வந்துருவார். ஏன் அப்புறம் அவர் துவக்கிட்டு வருவாங்க, அங்கே அங்க துவாரகாதீச இருக்க மாட்டார். இட் ஹேப்பன்ஸ். நான் கூட வந்து இஸ்கான் குருமணம் மிகப்பெரிய சிவபக்தன் சொல்லிட்டு கடையத்தில் ஒரு கோயில் இருக்குது தென்காசி பக்கம். தசரத மகராஜர் வந்து சிரவணன்கிற ஒரு பிராமண சிறுவனை வந்து அம்பு வைத்து கொன்ன இடம் அது. அங்க அந்த இடம் இருக்கு. அப்போ அந்த பையன் வந்து இறக்கக்கூடிய நேரத்தில் இவர் கேட்கிறார், என்ன பண்ணணும் இதுக்கு கைங்கறிங்கும் போது அந்த அம்மா அப்பா சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபடு அப்படிங்கிறாங்க. யாருக்கு? தசரத மகா சக்கரவர்த்தி. தசரத மகா சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ண இல்லைங்கன்னா வில்வநாதர் சொல்லி கடையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கடையம் அப்படின்னா கடையாளி. அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு காலில் சலங்கை இருந்தது. பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் சுத்தமாக வாழாதனால அவர்களுடைய சலங்கை எடுத்து வீசி நீங்க அந்த தூரத்தில் போய் வாழணும்னு சொன்னதுனால அவருடைய பேர் கடையம். அது மட்டும் இல்ல, இவர் உண்மையில வந்து தசரத மகா சக்கரவர்த்தி யாகம் செய்த இடம் தான் வந்து திருப்புல்லாணி. ராமர் பிறகு திருப்புல்லாணி அந்த யாகம் செய்த இடம், புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த இடம். இட் ஹேப்பன்ஸ். நீ வந்து சிவனை வந்து சுயனம் இல்லாமல் வழிபட்டா கண்டிப்பாக வந்து விஷ்ணு பக்தனாக வந்து மாற முடியும். பட் பொதுவாக உலக மக்கள் வந்து அந்த எண்ணத்தோட வழிபடுவார். சிவன் ஞானத்தை வழங்குறார். மீண்டும் பக்திக்கு வழிபடக்கூடிய வார ஞானத்தை வந்து வழிபடுவார். மறக்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரையுமே மறக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கிறதா முக்கியமான விஷயம். நம்ம அவரை மறக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம அவர் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறோம். இப்ப உதாரணமா நம்ம வந்து மன்மோகன் சிங்கையும் மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஜெயலலிதாவையும் மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பிரதமர், இந்த அம்மா யாரு தமிழகத்துடைய முதலமைச்சர், இந்த அம்மா இந்தியாவுடைய பிரதமர் கிடையாது. த சேம் வே கிருஷ்ணர் மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். சிவனை மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிவன் எப்படி ஞாபகம் வச்சிருக்கணும், உலகத்தில் எக்கச்சக்க பக்தர்கள் இருக்கிறாங்க, விஷ்ணு இருக்கு, அல்ல பிரதானமான பக்தர். யாரையுமே மறக்க வேண்டியது கிருஷ்ண உணர்வு கிடையாது. கிருஷ்ண உணர்வு எல்லாத்தையும் நினைவுப்படுத்து, பட் திங்க் எவ்ரி திங் இன் அ ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். கிருஷ்ண உணர்வுனால பிகம் கிருஷ்ணா கான்சியஸ். பிஃபோர் பிகமிங் கிருஷ்ணா கான்சியஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிகம் கான்சியஸ் ஆஃப் எவ்ரி திங். ஒரு வைஷ்ணவன் வந்து இஸ் நாட் அ பிளைண்ட் பர்சன். அவன் வந்து ஒரு மூடன் கிடையாது. அவன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அலைகிறதுனால இஸ் நாட் அ பிளைண்ட் பர்சன். அவன் காலேஜுக்கு போகாதனால எதையுமே தெரியாதவன் கிடையாது. ஹி நோஸ் எவ்ரி திங், எல்லாமே அவருக்கு தெரியும். ப்ரோவா சொல்லார், வைஷ்ணவா மீன்ஸ் ஹி நோஸ் something about everything, he knows everything about something, he knows every subject, daksha. So ella avasiyathum nama naam irukudhu, but we should know in the proper perspectives. ellathayume krishna sambandha sariyana krishna ude sambandhapaduthi paakathirum. So sri vaishnavargal adha complete ah verkra mari povanga, nammude samurayathil appadi kedaidhu, but we have to be in proper perspective. Sariyana sindhanaiyila purindhu kolla theriyum. It's a good question. ராமேஸ்வரத்தில் ராமர் வந்து யார சிவனை வழிபடுதார், இது ஒரு மிகப்பெரிய கதை. கோர்ஸ் மகாராஜ் கூட புஸ்தகத்தில் எப்படி வெளியிருக்கார் அப்படின்னா, நான் வேற மாதிரி எழுதுவார் நினச்சி நேரத்தான் படிச்சு பார்த்து. ராமேஸ்வரத்தில் பகவான் ராமர் வந்து சிவனை வழிபடுதார். உண்மையான வால்மீகி ராமாயணத்தில் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால சுதர்சன ஐயங்கார்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில் அக்ரஹாரத்தில் ஒரு பெரிய ஐயங்கார் இருந்தார். ஒரு நல்ல வைஷ்ணவர். அவர் அந்த நேரத்தில் உள்ள இது போன்ற தவறான கருத்துக்களை ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பல விதமான நூல்கள் எழுதுகிறார். அதில் ஒரு நூல் என்கிட்ட இருக்கு, அதை எழுதணும்னு நினைச்சேன், வீடுல எனக்கு டைம் இல்லை. அதில் வந்து அவர் வந்து அதுக்கு ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களை மேற்கோள் காமிக்கிறார். எப்படி மேற்கோள் காமிக்கிறார் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தின்படி உண்மையில் வந்து ராமர் வந்து சிவன் அங்கே வழிபடலை. அதற்கு அவர் வால்மீகி ராமாயணத்தில் அந்த யுத்தகாண்டத்துக்கு அப்புறம், யுத்தகாண்டத்துக்கு அப்புறம் அயோத்தியா காண்டம், அது ரெண்டுக்கு இடையில உள்ள ஸ்லோகங்களை மேற்கோள் காமிக்கிறார். அந்த யுத்த காண்டம் முடிஞ்ச உடனே சீத்தையை அழைத்துக் கொண்டு புஷ்பக மாதத்தில் ராமர் வந்து மீண்டும் வந்து அயோத்தியா பார்த்து வருகிறார். ஸ்லோகங்கள் ஒன்றா வருது. அந்த ஸ்லோகங்கள் வரும்போது அவர் ராமர் வந்து புஷ்பக மாதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து காமிக்கிறார். அந்த ஸ்லோகம் என்கிட்ட இருக்குது. அவர் ஆகாய மாதத்திலிருந்து சீத்தைக்கு தத்ரனா அங்கே அர்த்தம் சமஸ்கிருதத்தில் தத்ரன்னு அந்த இடத்தை காமிக்கிறார். அவர் தத்ர சேதுபந்தன சம்ஸ்தாபியதோ ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து சேதுபந்தனத்தை அமைச்சோம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து நான் வந்து வாலியை சந்திச்சேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஹனுமானை சந்தித்தேன், இந்த இடத்துல வந்து விபீஷணரை சந்தித்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே அவர் எங்க பெறுது, ஆகாயமான எங்க பெறுது, அயோத்தியா போற மாதிரி தான் இருக்குதே தவிர அவர் அங்கே கீழே இறங்கினதாகவோ பூஜை பண்ணதாகவோ இல்லை. ஸோ வைஷ்ணவர்களுக்கு நம்மளுக்கு பிரமாணம் வந்து வால்மீகி ராமாயணமே தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அது அந்த சுதர்சன ஐயங்கார் மிக விளக்கமான முறையில் எழுதியிருக்கார் அந்த கதை. நம்முடைய வைஷ்ணவர்களுக்கு ஏன்னா பிரமாணம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியகாரிய வேவஸ்தி தவ் பகவான் சொல்ல, அதுக்குமே எனக்கு பிரமாணம் தேவை. உண்மையில் வால்மீகி ராமாயணத்தின்படி அதுக்கு பிரமாணம் கிடையாது. இருந்தாலும் அந்த கதை சில சிவபுராணங்களில் இருக்கலாம், மேபி வேதத்தில் சில பகுதிகளில் இருக்கலாம், அது மாதிரி மற்றொரு கதையும் இருக்குது. எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணர் வந்து சிவனை வழிபட்ட ஒரு கதையும் தாமச புராணங்கள்ல இருக்குது. அப்போ அந்த புராணங்கள்ல இருக்கும்போது இந்த கதைகள்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது, கிருஷ்ணர் சில நேரங்களில் தன்னுடைய பக்தனை வழிபடுதல் அவர் என்ன பண்றார், சந்தோஷமடைகிறார். ஆனா பொதுவா அவங்க அப்படி புரிந்து கொள்ள மாட்டாங்க, அவங்க தவறா புரிந்து கொள்வாங்க. அதெல்லாம் பொதுவா அந்த வைஷ்ணவ அந்த கதையை என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கோள் காமிக்கவே மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு கதை இருக்குது. ஒரு அரக்கன் இருப்பான், அவன் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய துவேசி. அவன் வந்து கழுத்துல வந்து மணி மாட்டியிருப்பான். அந்த மணி எதுக்கு மாட்டியிருப்பான் அப்படின்னா, கர்ணகண்டன், கர்ணம்னா காது, கண்டம் கண்டினா மணி, கர்ணகண்டி. அவன் என்ன பண்ணுவான், காதல் எதுக்காக மணி மாட்டிருப்பா, கிருஷ்ணா விஷ்ணு யாராவது சொல்லிட்டா டக்குன்னு மணி அடிப்பான். அந்த பேச்சு கேட்க கூடாதுங்க, அவ்வளவு விஷ்ணு துவேசி அவன். இப்படி மணி ஆட்டிக்கிட்டே நான் அந்த காலத்துல ஏராளமே கிருஷ்ணன் சொல்லிருப்பாங்க போலது, யாரும் கிருஷ்ணா உடனே மணி அடிச்சிருவான், கேட்க கூடாதுங்க கூட கவனமா இருக்கிற கூடிய அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிவபக்தன் அவன். ஒரு நாள் ஆனா வந்து சிவன்ட்ட போய் கேக்குறான், சிவன் எனக்கு எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கேட்டியும் கொடுத்த, புதுசாக மோட்சத்தை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, அது என்னப்பா மோட்சம், அதையும் கொடுத்துரு அப்படின்னு. அவன் சிவனுடைய பக்தன், சிவன் அவன் அந்த ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிறார். அவன் அந்த அரக்கனை அவர் சொல்லார் செஞ்சுக்கிட்டே, இது மட்டும் என்னால கொடுக்க முடியாதுப்பா, இது நீ கேட்கணும்னு கொடுக்கணும்னா கிருஷ்ணர் பார்க்க போகணும் சொல்ல உடனே, அப்புறம் கிருஷ்ணரை பார்க்கிட்டு போறான், அதுக்காக போறான். அப்படி போகும்போது ஒரு கதை வரும், பிறகு வந்து அவங்க விஷ்ணுடைய கிருஷ்ணனுடைய பாதத்துக்கு போய் புஷ்பத்தை அச்சு அவன் வந்து அர்ச்சனை பண்ணுவான். பிற திரும்பி வந்து சிவனை பார்க்கும்போது அந்த பூ வந்து சிவனுடைய தரையில வந்துருக்கும். சோ சம்திங் லைக் தட், சம் ரிலேஷன்ஷிப் இஸ் தேர், சில நேரத்தில் இவங்க வழிபட்ட மாதிரி இருக்கும். ராமேஸ்வரத்தில் அதுக்கு பிறகு வந்து மாயாவாதிகள், அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணஸ்வதாமோபகதே தர்ம ஞானாதிபிசக கலவு நஷ்டத்திர சாமியேச புராணாக்கோ உதநோதிரக, கிருஷ்ணன் அந்த பூமி விட்டு மறைந்த உடனேயே இந்த பூ உலகத்தில் கலி வந்து ஆட்கொள்ளுது. சோ இந்த கலி தோன்றிய உடனேயே பலவிதமான அதர்மங்கள் வருது, முதல்ல நம்மளுடைய சனாதன தர்மம் கீழே உள்ளது, புத்த மதம் வந்து மேலோங்குது. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, புத்த மதத்துடைய செல்வாக்கு ஒரு காலத்துல அவ்வளவு மேலோங்கி இருந்தது, மொத்த காஞ்சிபுரம் தாமமே வந்து உலகத்திலேயே மிக முக்கியமான நகரேசு காஞ்சி, புராணமான காஞ்சி, மொத்த காஞ்சி அனைத்துமே வந்து புத்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஜெகநாத்புரி ஆலயம் புத்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, மொத்த ஜெகநாத்புரி ஆலயமே புத்தர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தது. இன்னைக்கு கூட இலங்கையில போய் புத்த மத சாதுக்கள்கிட்ட நீ பேசினா, தேர் விசன் இஸ் மீண்டும் அந்த காலத்தை நாங்க கொண்டு வருவோம். நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து வந்து திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய புத்த ஆலயத்தை வந்து திறந்திருக்கிறாங்க, சங்கரன் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய புத்த ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. இங்க அடுத்த தெருவில் பாக்கலாம், ஒரு கிராம ஒருத்தர் வந்து புத்த ஆலயம் வந்து ராமபுரத்துல தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வக்கீல். தே ஹாவ் தேர் ஓன் விசன், வி வில் பிரிங் அகைன் புத்திசம் த்ரூ அவுட் த ஹோல் இந்தியா. என காரணம் வந்து அசோகருடைய காலத்துல மொத்த இந்தியாவை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, புத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் சங்கரர் தோன்றி புத்த மதத்தை வந்து துரட்டி அடித்தார். துரத்தி அடித்தான் துரதிசுவாசமாக மாயாவாதத்தை வந்து பரப்பும் போதுதான் இந்த தாமங்கள் ராமேஸ்வரம் மற்ற தாமங்கள் வந்து அந்த கிருஷ்ண பக்தியுடைய அந்த உண்மையான விஷ்ணு பக்தியுடைய அந்த இதை இழந்து சில நேரங்களில் சிவ பக்தி அந்த இடத்துல மேலோங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்ன ஆயிட்டு உருவாயிட்டு. குற்றாலத்தில் குற்றாலயேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, உண்மையில அது விஷ்ணுடைய கோயில். நெல்லையில வந்து நெல்லையப்பர் கோயில் இருக்கு, உண்மையில அது விஷ்ணு கோயில், சிவன் கோயிலா மாத்திட்டாங்க. உள்ளுக்கு பொம்மை வந்து மகாவிஷ்ணு படுத்திருக்கிறார். திருச்செந்தூர்ல உள்ளுக்கு வந்து பெருமாள் இருக்கிறார், அதை இவங்க முருகர் கோயிலா மாத்திட்டாங்க. திருவண்ணாமலை திருவண்ணாமலை வேணுகோபால சுவாமி கோயில் அதை மாத்திட்டாங்க. நீங்க திருக்கோயிலூர் கதையை கேட்டீங்கன்னா பெரிய கதை, திருக்கோயிலூர்ல வந்து மொத்தத்திலே வந்து பெருமாளுக்கு முன்ன வந்து ஒரு பெரிய சோரை வச்சு அடைச்சிட்டாங்க, சோரை வச்சு அடைச்சி அங்க உண்மையிலே பெருமாள் இருந்ததே யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஜீயருடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு ஜீயர், அவர் அங்க அவரும் எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க, திருவேங்கடத்துக்கு போயிட்டாங்க. அதுல ஒரு ஜீயர் மீண்டும் வருவார், வந்து இந்த இடத்துல உண்மையில வந்து சிவன் கோயில் கிடையாது, விஷ்ணு கோயில் தான் அப்படின்னு சொல்லுவார். யாரும் அப்படி எங்க எங்களுக்கு யாரும் தெரியும், இங்க ஒருத்தர் விஷ்ணுவே கிடையாது, ஒருத்தர் நாமம் பட்டவங்க கிடையாது. உடனே பக்கத்து நாட்டில் உள்ள அரசரை கூப்பிட்டு அவர் சொல்வார், நான் வந்து வாதம் பண்றேன், இந்த இடத்துல உண்மையிலே வந்து விஷ்ணு தான் இருந்தார், சிவன் இல்லை அப்படிமாங்க. அந்த சிவன் எடுத்துட்டு அந்த சுவர் எடுத்துட்டு பாருங்க, பின்னால விஷ்ணு இருக்கிறார் அப்படிமாரு. ஆனா யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. அதுக்கப்புறம் அந்த அரசர் சொல்லுவார், ஓகே நான் உங்களுடைய வாதத்தை ஒத்துக்கிறேன், நீங்க அதை நிரூபிச்சு காமிக்கணும், நீங்க ஜீயருங்கிறீங்க பகவானுடைய பக்தன்ங்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல வந்து சுண்ணாம்பு வந்து உலையில போட்டு, அந்த காலத்துல சுண்ணாம்பு கொதிக்க வைப்பாங்க கிராமத்தில், சுண்ணாம்பு கலவாயுமாங்க, அந்த கலவாய் உள்ளுக்கு அவரை போட்டு எடுப்பாங்க. அது அவருடைய தன்னுடைய சுத்தத்தை நிரூபிச்ச பிறதான் திறந்த உள்ளுக்கு வந்து தெரிவிக்கிற சுவாமி இருப்பார். சோ நம்ம ஐடியா சார், அந்த மொத்த தாமங்கள் மொத்த இடங்கள் எல்லாமே இப்படி தற்காலிகமான முறையில் மறைக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கு, இன்னும் யாரும் என்ன பண்ண முடியல, புனரமைக்க முடியல. தட்ஸ் எ ப்ராப்ளம், புனரமைக்க முடியல. ஹரித்வார் போறோம், பாகவதத்தில் அவ்வளவு கதைகள் இருக்கு, அங்கேயும் இப்ப கிருஷ்ண சம்பந்தப்பட்ட இடங்கள் ஒண்ணுமே கிடையாது. அஜாமலன் மறைஞ்ச இடம் அங்கதான் இருக்குது, யாருக்கு தெரியுது? நரநாராயணர் சுடைய ஆசிரமம் அங்கதான் இருக்கு, யாருக்கு தெரியுது? எங்க சிவன் கோயில் தான் இருக்குது. காஞ்சிபுரம் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்ற எல்லா இடங்களுமே வந்து மாறிட்டு. சில அந்த கதை வந்து சாஸ்திரத்துல இல்ல, சில கதைகள் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த கதைகள் வந்து புராணங்கள், மூன்று புராணங்களா பிரிக்கப்படுது, 18 புராணங்கள், சத்துவகுண புராணங்கள், ரஜோகுண புராணங்கள், தமோகுண புராணங்கள். இந்த தமோகுண புராணங்கள் உள்ள கதைகள் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதைக்கு ஜெயிக்கிறேன்.